ஒரு பழைய பாட்டு இருக்குது, உன்னை அறிந்தால் அப்படின்னு ஒரு பாட்டு வரும் சரிங்களா. உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் இல்லைங்களா, உலகத்தில் போராடலாம். நீ உன்னை அறிந்தால் என்னடா பாட்டை பத்தி சொல்லித்தர போறாரானா, அதுல உண்மையான கருத்து இருக்கு. என்ன அந்த பாட்டுல, நீ உன்னை அறியலனா இந்த உலகத்துல ஒரு அடிமையாக வாழ்க்கையை வெல்ல முடியாத மனிதனாக அழிந்து போவாய். நீ உன்னை அறிந்தால் உலகத்துல போராடி வாழ்க்கையை நீ வெல்லலாம். உன்னை அறியணும் பாருங்களேன். உலகத்துல இருக்கிற தத்துவங்களே மனுஷன் தன்னை அறியாததுடைய தீமை தான் பல தோல்விகளுக்கும் பல இழப்புக்கும் வாழ்க்கையே இழக்கிறதுக்கு காரணமானது. மனிதன் முதல்ல அறிய வேண்டியது தன்னை இல்லைங்களா, தன்னை அறியணும். நம்ம ரொம்ப முக்கியமான அறிவு நம்ம அறிய வேண்டியது, ஏன்னா அதுதான் பல ஆவிக்குரிய தோல்விகளுக்கு பிரச்சனைகளுக்கு காரணம் வந்து நம்மளை பத்தி ஆவிக்குரிய நிலையில நம்ம அறியாததுனால. நம்ம நம்மளை சரியா அறிஞ்சோம்னா நம்ம அது போராடலான்ற மாதிரி ஆவிக்குரிய போர் செய்கிறவர்களா இருந்து நம்மளை நம்ம தற்காத்து கொள்ள முடியும். இல்லைன்னா நம்ம சும்மா கிறிஸ்டியானிட்டி, நான் திருப்பி திருப்பி அதை சொல்றேன், அந்த பெரிய மனுஷன் சொன்னத, கிறிஸ்தவத்தை என்னைக்கு ஒரு போராக மாறலையோ, கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு போராக நம்மளுக்கு மாறலையோ, அது வரைக்கும் கிறிஸ்தவ வாழ்க்கைய நம்ம டிராமா பண்ணிட்டு இருக்கோம்னு அர்த்தம், கிறிஸ்தவ மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஏன் நம்மளை நாம் அறியல? ரொம்ப முக்கியமான அறிவு வந்து நம்மளை நம்ம அறிஞ்சுக்கணும். விசேஷமா என்ன அறிஞ்சுக்கணும்னா, நம்மள இருக்கிற எஞ்சி இருக்கிற நம்மள இருக்கிற இன்ட்வெல்லிங் சின் அப்படின்னு வேதத்துல போட்டிருக்கு, நம்ம குடியிருக்கிற பாவத்தை நாம் அறிஞ்சுக்கணும். அந்த அறிவு ரொம்ப எனக்கே தெரியாம தான் இருந்தது, ரொம்ப குறைவு நம்ம ஊர்ல அந்த அறிவு, நம்ம மனிதர்களுக்கெல்லாம் ரொம்ப குறைவு அந்த அறிவே இல்லை. அந்த அறிவு இருந்தா தான் வேதம் என்ன சொல்லுது, விழித்திருங்கள் விழித்திருங்கள் விழித்திருங்கள். அந்த அறிவு காண்டி நமக்கு உறுதியா வரலன்னா, விழித்திருக்கன்றது வார்த்தை வந்து அந்த வார்த்தைக்கு அர்த்தமே நம்ம வாழ்க்கையில பார்க்கவே முடியாது, புரிஞ்சுக்கல. விழித்திருக்கிறதுன்றது வந்து நம்ம அறிஞ்சாதான் நம்ம விழித்திருக்க முடியும். நமக்குள்ள இருக்கிற இன்ட்வெல்லிங் சின்ன பற்றிய அறிவு நமக்கு இருந்தா தான் நம்ம விழித்திருக்க முடியும். நான் போன வாரம் சொன்ன அந்த இன்ட்வெல்லிங் சின்னுக்கு எதுக்கு ஒப்பிட்டோம்னா, ஒரு அனகொண்டாக்கு ஒப்பிட்டோம், பெரிய வலுசற்ப பாம்பு, அப்படிப்பட்ட ஒரு பாம்பு நமக்குள்ள இருக்கு. அப்படி இருந்தா அதை உண்மையா நம்ம உணர்றோம், அதை உண்மையா நம்ம நம்புறோம் அப்படின்னா நம்ம விழித்திருக்காம இருப்போமா? யோசிச்சு பாருங்களேன். ஆவிக்குரிய ஜீவியத்துல பேதுருவோம் காலில் நமக்கு சொல்லி கொடுத்தாரு, விழித்திருந்து தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருந்து விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் அப்படின்னு அவர் சொல்லிக் கொடுக்கறத பாக்குறோம். அப்படி அதை உணரும் போது தாங்க நம்ம விழித்திருக்க முடியும். உதாரணத்துக்கு உங்க வீட்டுல நினைச்சு பாருங்களேன், உங்க வீட்டுல ஒரு பாம்பு இருக்குது, உங்க வீட்டுல ஒரு பாம்பு இருக்குது, நீங்க கிச்சன்ல வேலை செய்யும் போது சுருன்னு அங்க ஓடுது, நீங்க அங்க எங்கன்னா பெட்ரூம் கிட்ட உட்காந்துட்டு இருக்கும்போது சுருன்னு சோஃபா கீழே ஓடுது, நீங்க படுத்துட்டு இப்படி கண்ணை திறந்து பார்த்தா பெட்ல இருந்து சுருன்னு கீழே ஓடுது. நிம்மதியா ரிலாக்ஸா என்ன, நிம்மதியா உன்னால இருக்க முடியுமா? நல்லா தூங்க, நீ நல்லா தூங்க போறேன்னு தூங்க முடியுமா? புரியுதுங்களா? விழுக்கவே மாட்டோம், எவ்வளவு விழித்திருப்போம் இல்லைங்களா, தூங்கவே மாட்டோம். ஏன்னா எந்திரிச்சு தூக்கும் போதெல்லாம் நம்ம மேல ஏறிக்கிட்டு இருக்கிற மாதிரி நமக்கு இருக்கும், எவ்வளவு விழிப்பு நமக்கு இருக்கும்னு உன்னால யோசிக்க முடியுமா? ஏன் அந்த ஆபத்து உணர்வதுனால். அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நமக்குள்ள இருக்கிற ஆபத்து என்ன என்பதை நம்ம எந்த அளவுக்கு ஆழமா உணர்ந்துக்கிறோமோ அந்த அளவுக்கு விழிச்சிருவோம், அந்த அளவுக்கு போராட ஆரம்பிப்போம், அந்த அளவுக்கு வாழ்க்கையை வெல்ல ஆரம்பிப்போம். அந்த அறிவு இல்லாததுனால, கைத்தட்டி கொப்பி தட்டியே வாழ்க்கையை ஓட்டிட்டதுனால அந்த அறிவு நமக்கு இல்லை. அந்த அறிவை பத்தி தான் நம்ம படிச்சுக்க பாக்குறோம் பாருங்களேன். ரொம்ப கஷ்டமான ஒரு பாடங்க, நான் ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா அந்த காலத்துல சொல்லுவாங்க, பாஸ்டர்ஸ் வந்து தே ஆர் ஸ்பிரிச்சுவல் டாக்டர்ஸ் என்னுவாங்க, ஆவிக்குரிய மருத்துவர்கள் பாருங்களேன். அந்த ஐடியாவே இப்பெல்லாம் இல்ல. ஆவிக்குரிய மனுஷன், ஒரு மனுஷன் எங்க இருக்கிறான்னு அவனை ஆராய்ந்து பார்த்து அவனுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு நேரம் எடுத்து அவனுக்கு விளக்கி அவனுடைய பிரச்சனைய சுகப்படுத்துற ஒரு டாக்டர் அவங்க, வேதத்தை வச்சு அவங்களை சுகப்படுத்துகிற ஒரு டாக்டர் அவங்க இருந்தாங்க. அந்த மாதிரி நானும் இப்ப கத்துக்கிட்டு வரேன், ஆவிக்குரிய டாக்டர் ஆகுறது. எப்படி, முதல்ல வியாதி என்னன்னு தெரிஞ்சாதானுங்க டாக்டர் ஆக முடியும். வியாதியை தெரியாதவன் டாக்டர் எப்படி ஆக முடியும்? அந்த வியாதியை தான் நம்ம படிச்சுட்டு வரோம். பெரிய பிரச்சனை பாருங்களா. இது வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி இந்த பிரசங்கம் நமக்கு இருக்கும் இல்லைங்களா, ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி. ஒரு ஐயா வந்துட்டு போன மாசம் வந்து பாவத்தை பத்தி கேட்டு போனார். கேட்டு போய் இப்ப என்னங்க ஐயா எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாரு. நான் சொன்ன பாவத்தை பத்தி தான் எடுத்தேன், இன்னமும் அதுவே அப்படின்னாரு. அவருக்கு அப்படியே முகத்துல இன்னமும் அதுவே போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி. நமக்கும் ஒரு வேலை இருக்கலாம், அதுவா படிக்கிறோம் பாருங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், எந்த அளவுக்கு ஒரு வியாதியை பத்தி தெரிஞ்சுக்கிறோமோ ரொம்ப முக்கியம் இது வாழ்க்கையில. நான் இப்ப சொல்ல போறேன், இது நம்ம தெரிஞ்சுக்கலன்னா வேற எதை தெரிஞ்சுக்கிட்டு வளர்ந்தாலும் நம்ம அது உருப்படிய பிரயோஜனம் படாது. இது ரொம்ப முக்கியம், இதாங்க ஃபவுண்டேஷன். ஃபவுண்டேஷன் இத்த காலம் நம்ம படிக்காம இருக்கிறதே பெரிய தப்பு. ஆகவே இந்த அறிவை நான் கொடுக்கணும் என்பதற்காக நிதானமாக கொஞ்சம் உங்களுக்கு புரிய வைக்கிற வண்ணத்துல நம்ம இதை பாக்குறோம். இதை நம்ம புரிஞ்சுக்கணும், அஸ்திபாரமாக நம்ம இதை புரிஞ்சுக்கணும். என்ன ஆதியில இருந்தே நம்ம இப்ப படிக்கிறது வந்து ஏதோ புதுசா படிக்கல, அதை ஒண்ணு புரிஞ்சுக்கணும். ஆதியில இருந்து உண்மையான சபை, நம்ம சபை நம்ம நம்புற சத்தியங்களை வந்து நம்ம சரித்திரத்துல இணைக்க கண்டு கொள்ளலன்னா நம்ம நம்புறது பொய்யா இருக்கலாம்னு பாஸ்டர் பால் அடிக்கடி சொல்லுவார். நம்ம வர சத்தியங்கள், நம்புற சத்தியங்கள் வந்து ஒரு லைன் ஆதியில இருந்து நம்ம ரூட் பார்க்கணும். அப்போஸ்தலர் வரைக்கும் காலமா சபை நம்பிக்கிட்டு வந்த சத்தியங்களா இருக்கணும். நம்மள சரித்திரத்துல பார்க்க நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி இப்ப படிக்கிற சத்தியங்கள் வந்து ரொம்ப காலாகாலமா நம்பி வந்த சத்தியம். என்ன நம்பி வந்த சத்தியம்? நம்ம விசுவாச அறிக்கையிலே எடுத்து பார்த்தோம்னா, ஒரு காப்பி இருக்குங்களா நம்ம கிட்ட எங்கேயாவது? ஓகே சரி பரவாயில்ல, நானே அதை பார்த்து சொல்றேன். நம்ம விசுவாச அறிக்கையில் நீங்க பார்த்துக்கலாம், 6வது சாப்டர்ல. அதுல பாத்தீங்கன்னா வீழ்ச்சியை பத்தி அது பேசுது. பரவாயில்ல, வீழ்ச்சியை பத்தி அது பேசுது. அதுல ஆதாம் வந்து பரிபூர்ணமா ஆண்டவர் அவனை உருவாக்கின பிறகு அவன் பாவத்துல விழுந்த பிறகு, அது மூல பாவம், பாவத்துல விழுந்த பிறகு அவன் முழுமையாக சீரழிந்து போய்விட்டான். நம்ம வந்து தலையிலிருந்து காலு வரைக்கும் ஃபுல்லா கெட்டு போயிட்டோம். எந்த விதமான நல்லதோ நமக்குள்ள இல்லை. கரப்ட் நேச்சர்ன்னுவாங்க. ஒரு அருவறுப்பான அசிங்கமான இயற்கை உடையவர்களா, பாவ இயற்கை உடையவர்களா நம்ம ஆயிட்டோம். நம்மள எந்த விதமான நல்லதும் இல்லை. கடவுளுடைய கிருபை நம்மள தொட்டா தவிர நம்ம ஆண்டவர்கிட்ட வரவே முடியாது. ஒருவனும் நீதிமான் அல்ல, ஒருவனும் தேவனை தேடுகிறவன் அல்ல, வேதம் சொல்லிங்களா. அதனால யாருமே அப்படி கெட்டு போயிட்டதுனால மனுஷங்க பாவத்துல தான் வாழ்றது. ஆனா நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு என்ன ஆகுது? நமக்கு இருக்கிற அந்த பாவ இயற்க போயிருதா? அனக்கொண்ட பாம்பு அப்படியே ஆவி பரிசுத்தாவி வந்த உடனே அப்படியே வெளியில போயிருதா அனக்கொண்ட பாம்பு? இல்ல, அது அங்கத்தான் இருக்குது, அங்கத்தான் இருக்குது. அது போல அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம சாவுற வரைக்கும், நம்ம செத்த பிறகுதான் இந்த சரீர ஆத்மா ஒரு கண்ணை மூடின பிறகுதான் அந்த பாம்பு வெளியே அப்படியே போவோம். அது வரைக்கும் நமக்குள்ளதான் இருக்கும். அந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும் பாருங்க. அது போகல, நமக்குள்ளதான் இருக்கு அது. ஆனா ஒரு கிறிஸ்தவன் ஆன பிறகு என்ன ஆகுது? ரெண்டு போராட்டம் ஆரம்பிக்குது ஒருத்தனுக்குள்ள இல்லைங்களா. ரெண்டு ஒரு போராட்டம் ஆரம்பிக்குது. பாவத்தின் பவர் வந்து அது போராட செய்து. இதுதான் சபை காலாகாலமா நம்பிக்கிட்டு வந்தது. அவங்க நம்ம சாவுற வரைக்கும் அந்த பாவ கரப்ட் நேச்சர் நமக்குள்ளதான் இருக்குது. அது எல்லாருக்குள்ளயும் இருக்குது. அது வந்து ஒரு கிறிஸ்தவனுடைய பிரதான கடமை, ரட்சிக்கப்பட்டவனுடைய கிறிஸ்தவனுடைய பிரதான கடமை என்ன? அவன் அதை தொடர்ந்து பலவீனப்படுத்திக்கிட்டு கொன்னுகிட்டு போலன்னா அவன் பயங்கர டேமேஜ், அழிவு, அவன் ஆத்மாவை இழக்கக்கூடிய நிலைமைக்கு அவன் வந்துருவான் அப்படின்னு காலாகாலமா சபை போதிச்ச ஒரு சத்தியம். அது நம்ம புதுசா ஒன்றும் பார்க்கல. அது வந்து அது எல்லாருக்குள்ளயும் இருக்கு. ஒருத்தரை விடாம ஆதாம்ல இருந்து வந்த எல்லோரையும், யோபு அவர் பெரிய பரிசுத்தவான் இல்லைங்களா, அவருக்குள்ள இருந்திருக்குமா? அவருக்குள்ள இருந்திருக்குன்னு அவருக்கு தெரியல. உங்களுக்கு தெரியுமா? கடவுளை பார்த்த பிறகுதான் ஓ ஐ எம் வைல்ன்றாரு. அப்படின்னா நான் சீரழிந்தவன் அப்பத்தான் சொல்றாரு. யோபுல அவர் சொல்றாரு. தாவீதுக்குள்ள இருந்திருக்குமா? எவ்வளவு சங்கீதம் எழுதி இருக்கிறாரு. அவருக்கு அது வெடிஞ்சு வெளியே வரும்போது தான் அப்பத்தான் தெரியுது, என் தாய் பாவத்தில் என்னை கற்பம் தரித்தாள். அது வெளியில வராததுனால நமக்குள்ள இல்லைன்னு நினைச்சுக்க கூடாது, புரிஞ்சுக்கணும். சந்தர்ப்பம் இல்லாததுனாலயோ, கடவுளுடைய பராமரிப்புல அவர் நம்மளை அடக்கி நம்ம ஒழுங்கா வளர்த்ததுனாலயோ அது வெளியில வராம இருக்கலாமே தவிர நமக்குள்ள அது இருக்குது. அது வெடிச்சு வரலாம், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதை நம்ம அழிக்கலன்னா அது நம்மள அழிச்சிரும். அதான் தாவீது 51 சங்கீதத்தில் ஐசாயா அவரு சொல்றாரு, ஐயோ ஐ எம் அன்கிளீன் மேன் அப்படின்றாரு, அன்கிளீன் லிப்ஸ். பவுல் சொல்றத பாப்போமே, பவுல் அதை எப்படி கண்டுபிடிச்சாருன்னு பாருங்களேன். பவுல் ரோமர் 7:14 அவரு தாங்க நமக்கு நல்லா சொல்லி தருவாரு. 7:14 நமக்குள்ள இருக்கிற எஞ்சி இருக்கிற இது குடியிருக்கிற பாவம்,
மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாய பிரமாணம் ஆவிக்குரியதாயிருக்கிறது, நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவன் ஆயிருக்கிறேன். எப்படி எனில், நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன்.
பாருங்களேன், அது உள்ளுக்குள்ள இருந்து என்ன செய்யுது நமக்குள்ள, நம்ம விரும்பாதது. ஒரு விசுவாசிக்குள்ள இருக்கிற போராட்டத்தை சொல்றாரு, நான் விரும்பாததை என்ன செய்ய வைக்குது இந்த இன்வெல்லிங் அனக்கொண்டா, நான் எதை விரும்புறது இல்லையோ அதை எனக்கு செய்ய வைக்குது அதுக்கு பவர். அப்புறம்
இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாயிருக்க நியாய பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்ளுகிறேனே, ஆதலால் நான் அல்ல எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது.
நான் அல்ல எது செய்து, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவம், அங்கிருந்து தான் நம்ம எடுக்கிறோம் அந்த பாவத்துக்கு என்ன, நமக்குள் குடியிருக்கிற வாசம் செய்கிற பாவம். அவர் அதை கண்டுபிடிச்சிருக்கிறார் பாருங்களேன், எனக்குள் வாசமா இருக்குது பாவம், போயிட்டு வரல. எனக்குள்ள எப்ப வாசமா இருக்குதுன்னா என்ன அர்த்தம், வாழ்ந்து தொடர்ந்து எனக்குள்ள இருக்குதுன்றார். வாசமா இருக்கிற பாவம் என்ன செய்ய வைக்குது இப்படி எல்லாம் அப்படின்றார். அதனோட ஆபத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். தொடர்ந்து படிங்களா என்ன மாதிரி அவருக்கு டார்ச்சர் பண்ணது, அது பாருங்க.
என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாயிருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை.
இல்லை சார், 24 படிங்களா, அவர் பேசிட்டே போறாரு. 24
நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்னை விடுதலை ஆக்குவார்.
பாருங்கள, அது அப்படியே நிர்பந்தமான மனுஷன் நான், அவர் தவிக்கிறார் இதுல இருந்து யார் என்னை விடுதலை ஆக்க முடியும் அப்படின்னு ஒரு போராட்டம். ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன விடுதலை ஆக்குறாருன்ற ஒரு இதோட அதுல முடிக்கிறாரு. 1 யோவான் அதை பத்தி சொல்றத பாக்கலாம் பாருங்களா. 1 யோவான் 1:8 பாத்தீங்கன்னா, இத நம்ம உணராத வாழ்ந்தோம்னா நம்ம வாழ்க்கைய ஒரு வஞ்சனையான வாழ்க்கையில வாழ்றோன்றாரு. அவர் நமக்குள்ள இருக்குது வேலை செய்து உணராம இருந்தோம்னா நம்ம ஒரு வஞ்சனையில வாழ்கிறோம், ஒரு ஏமாத்தத்துல டிராமால வாழ்கிறோம் அர்த்தம். புரியுதுங்களா? அத அவர் அப்படி சொல்றத நம்ம பாக்குறோம். ஆகவே இது பாருங்களேன், போலு அவரு அது மாத்திர ரோமர்லயே பவுல் அது எனக்குள்ள ஒரு நியாய பிரமாணமா இருக்கிறது, ஒரு போர்ஸா இருக்கிறது அப்படின்லாம் சொல்லிட்டு வர்றாரு. ஆகவே நமக்கு இருக்கக்கூடிய மிக 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 பெரிய சத்ரு என்ன, நம்மில் குடியிருக்கிற பாவம், நம்மில் வாசமா இருக்கிற பாவம், அது பேரு தான் நம்ம பெரிய அனக்கொண்டா அப்படின்றோம். போன வாரம் சில பேர் கேட்கும் போது பாவம்னா என்னங்க, கொலை செய்யறதா இல்ல நியாயப்பிரமாணத்தை இது பண்றதான்னு இல்ல, ஆதாமில இருந்து வந்த நம்ம எல்லோருக்குள்ளயும் பாவம் குடியிருக்கு, பாவ இயற்க குடியிருக்கு, அதனுடைய அது லாவா இருக்குது. அதனோட ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு பல விதத்தில் அது வெளிப்படுது. சில பேருக்கு வேசித்தனத்தில் வெளிப்படலாம், சில பேருக்கு பாருங்களேன் கொலோசியர் 3 எடுங்களேன், 3 அது வெளிப்பாடு. சில இது 2 காரியங்களை முக்கியமா சொல்றாரு அதுல வர வெளிப்பாடு. கொலோசியர் 3:5 படிங்களா,
ஆகையால் விபச்சாரம் அசுத்தம் மோகம் துரிச்சை விக்ராராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழைத்து போடுங்கள்.
இந்த பாவம் உள்ளுக்குள்ள இருக்கிற பாவம் பல விதத்தில் வெளிப்படுது. இங்க பாருங்களேன், 2 குரூப்பா சேர்க்கிறார். 1 வந்து விபச்சாரம் அசுத்தம் இதெல்லாம் செக்ஷுவல் சின்ஸ் பத்தி அவர் பேசுறாரு. அது ஒரு கலாச்சாரத்துல பல விதத்தில் வெளிப்படலாம், அது உள்ள இருக்கிற பாவம் தான் அது வெளிக்காட்டுது, அது ரொம்ப பொதுவா வெளிப்படலாம். இன்னொன்னு என்ன மாதிரி வெளிப்படலாம், பொருளாசை இல்லைங்களா, பொருளாசை. பொருளாசைனா என்ன, பொருளாசைனா எனக்கு ஆண்டவர் கொடுக்காத ஒரு காரியம் எனக்கு தேவைன்னு நான் நினைச்சுக்கிறது, ஆண்டவர் கொடுக்காத அதுக்கு தேவையான வசதி கொடுக்காத ஒரு காரியத்து எனக்கு தேவை இது இல்லை என்ற நம்ம கிட்ட வசதி இருந்துச்சுன்னா வாங்கிக்கலாம். இப்ப நான் கார் ஆசைப்பட்டுன்னா காருக்கு காசு இருக்குது, நான் ஒன்னும் பெரிய இது பண்ண வாங்கிக்கலாம். ஆனா ஆண்டவர் கொடுக்காத ஒரு காரியத்தை நம்மளால முடியாத ஒரு காரியத்தை எனது எனக்கு தேவைன்னு நினைச்சுக்கிறது தான் பொருளாசை. அது இல்லைன்னா நான் நிம்மதியாவே இருக்க முடியாது இல்லைங்களா, தூக்கம் எனக்கு வராது. நான் அதை வாங்கியே வாங்கணும் இல்லைங்களா, வாங்கியே வாங்கணும், என்னாவது செஞ்சு வாங்கணும் அப்படின்றது. அது எதுக்கு ஒப்பிடுறாரு? பொருளா விக்கிற ஆராதனை ஆகிய பொருளாசை. ஏன்? ஏன்னா கடவுளுடைய இடத்தை அது எடுத்துக்குது வாழ்க்கையில. அதனால பாருங்களா, பொருளாசை அப்படி செய்யற வல்லம் அதுக்கு இருக்குது. கடவுளுடைய இடத்தை பொருளாசை எடுத்துக்க முடியும் இல்ல, நிம்மதியா கொடுக்காது. அது வாங்குற வரைக்கும் என் இதயத்துல இருக்கிற உணர்ச்சிகள் எல்லாம் அது கவர்ந்துக்கும். கடவுளுடைய இடத்தை எடுக்கிற அளவுக்கு வல்லம் அதுக்கு இருக்கு. அதனாலதான் பொருளாசையாகிய விக்கிரார இப்படி எல்லாம் இது வெளிப்படும், இதெல்லாம் வெளிப்படும். ஆகவே இது ரொம்ப டேஞ்சரஸ்ங்க. இத பா, இந்த உள்ள இருக்கிற பாவம், குடியிருக்கிற பாவத்தின் நமக்கு பெரிய சத்ருவதான். உன்னை நீ அறிந்தால்னா அதை நம்ம அறியணும், அதை நம்ம அறியணும். என்ன, எப்படி அறியணும்? அதை நம்ம கொல்லல, அதை நம்ம டீல் பண்ணலன்னா பயங்கரமான ஆபத்துங்க நம்ம கொண்டு வரோம். அது கொண்டு வருகிற ஒரு சில ஆபத்துங்களை பார்ப்போமே. பல நூறுக்கணக்கான ஆபத்து நமக்குள்ள செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு சில ஆபத்துகளை நம்ம பார்ப்போம். கிறிஸ்தவர்களா என்ன மாதிரி ஆபத்து நமக்கு கொண்டு வருது, என்ன செய்யுது? முதலாவது நம்ம வந்து கிருபையில ஆண்டவருக்குள்ள வளராதபடிக்கு நமக்கு தீர பெரிய தடை கட்டு, அதான் கால் கட்டுன்னுவாங்க இல்லைங்களா. நமக்கு கால் கட்டு போடுறதே அதுதான். நம்ம கிருபையில வளராதபடிக்கு ஒரு ஒரு பறவை வந்து பறக்கணும்னு எவ்வளவு ஆசைப்படுது இல்லைங்களா, அதை பிடிச்சி ஒரு கூண்டுல போட்டா அதுக்கு எப்படி இருக்கும் இல்லைங்களா. அந்த மாதிரி ஒரு கிறிஸ்தவ வந்து பரிசுத்தத்துல வளரணும்னு அவனுக்கு ஆசை, ஜபத்துல வளரணும்னு ஆசை எப்படி வருது அவனுக்கு வருது. ஆனா அவன் வளராதபடிக்கு அவன் கூண்டுல போடக்கூடியது இதுதான், இதுதான் பாருங்களேன். ஜபம் பண்ணணும்னு ஆரம்பிக்கும் போது ஜபிக்கணும், நான் இன்னுமே ஜபம் எவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுக்கும், எவ்வளவு வல்லமையை கொடுக்கும், நான் ஜபம் பண்ணணும்னு உறுதி எடுத்துக்கும் போது அவன் ஜபத்துல வளராத, தொடர்ந்து வளராதபடி ஒரு ரெண்டு நாள் விட்டு திருப்பி மூணாவது நாள் அவனுக்கு பிரச்சனை பண்றது, ஒரு தடை பண்றது, இல்லைன்னா அவன் ஜபம் பண்ணும்போது ஜப மன நிலைமை கொடுக்காம அவனுக்கு டிஸ்ட்ராக்ஷன் பண்றது, இதெல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கிற அனகொண்டா தான் செஞ்சுட்டு வருது. நமக்கு நம்மள விடாம ஜப வாழ்க்கையில வளர விடாம செய்யறது, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர விடாம செய்யறது. ஏன் ஆண்டவரை துதிக்கணும்னு ரொம்ப ஆசை, ஆராதனை, ஆண்டவரை முழு இதயத்தோடு நான் ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்ற ஆசை நமக்கு இருக்குது. ஆனா அந்த ஆசை வாயிலிருந்து வெளியே வர்றதுக்குள்ள நமக்கு பலவிதமான அசுத்த சிந்தனைகளை கொடுத்து நம்மளை இழுக்கிறது அதுதான், உள்ளுக்குள்ள இருந்து நம்மளை கெடுக்கிறது அதான். இன்னும் பல விதத்தில் இந்த மாதிரி ஜப வாழ்க்கையில நம்ம வளர விடாம ஒரு ஓட்டத்துல, உங்களுக்கு நியமித்த ஓட்டத்தை வேகமாக ஓட கடவீர்கள் அப்படின்றாரு. அந்த ஓட்டத்துல ஓடுறதுக்கு இவங்களை இழுக்கிறது எது? உங்களை, the sin that easily besets us, அது அப்படின்றார். உங்களை நெருக்குகிற பாவம். நம்ம ஓடலாம் போது திடீர்னு நம்ம காலுக்கு நடுவுல ஒரு குச்சி எடுத்துட்டு வந்து வச்சு பொக்குன்னு முகங்குப்புற நம்மளை உழுவ வைக்கிறது தான் அதனோட வேலை. இன்னைக்கு ஓட போறேன், இது புதிய வருஷம் ரெசல்யூஷன், நான் பயங்கரமா ஓட போறேன் இந்த வருஷத்துல அப்படின்னா கடல் கால் கீழே வந்து ஒரு குச்சியை வைக்கிட்டு நம்மளை கீழே உழுவ வைக்கிறது தான் அதனோட வேலை. நம்ம முன்னேறாத படிக்கு இன்னும் சொல்லவா பவர்ஃபுல்லா சத்தியங்களை நம்ம படிக்கிறோம். ஆஹாஹா, என்ன பாஸ்டர் எடுத்தாரு, அழமான சத்தியத்தை பத்தி எடுத்தாரு, அன்பை பத்தி காலையில எடுத்தாரு, அன்பை பத்தி நல்லா கேட்டு அன்புல நான் இன்னுமே வளர வேண்டும் அப்படின்லாம் அந்த உணர்வெல்லாம் வந்துட்டு அது ஒரு வாரத்திலேயே அந்த அந்த உணர்வு அந்த கிருபையில நாம் வளராத நம்ம எவ்வளவு அதுல குறை இருக்கிறோமே, நம்ம சீரழிவை நாம் உணராம கடவுள்கிட்ட கிருபையை கேட்க விடாம அந்த வாரம் மாத்திரம் வச்சுட்டு அதை கம்ப்ளீட்டா மறக்க வைக்கிறது. அந்த டைம் முடிஞ்ச பிறகு அதை ஷிஃப்ட் பண்ணி அதனுடைய உணர்வும் அதை ஏற்படுத்தி சத்தியம் ஏற்படுத்தின அந்த கன்விக்ஷனையும் மெதுவா எடுத்துட்டு நம்மளை தொடர்ந்து போக வைக்கிறது, மேல் பார்வையா இருந்து 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 போக வைக்கிறது. சர்மனை பத்தி கேட்டு 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 வந்திருப்போம், காலா காலமா கேட்டிருப்போம், அந்த எந்த கிருபையிலையும் நம்ம வளர்ந்துருக்க மாட்டோம். ஏன்? இந்த அனகொண்டா நமக்கு செஞ்சு வருது உள்ள. இதை எப்படி வச்சுக்கிட்டு நம்ம எப்படிங்க சபையில நடத்துறது, சபை முன்னேறது யோசிச்சு பாருங்க. கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு பிரசங்கம் பண்ண வேண்டியது தான், எல்லாரும் கேட்டு கேட்டு போய் அனகொண்டா வாயில எல்லாம் இறையா போக வேண்டியது தான். இப்படித்தான் இதை செய்யுது. நம்மள எஞ்சி இருக்கிற பாவம் நம்மள விடுறது இல்ல, அதை புரிஞ்சுக்கணும் நீங்க. நம்மள மேல் பார்வையா இருக்க வைக்குது, ரொம்ப ஆபத்தான ஒரு காரியம். ரொம்ப ஆபத்தான காரியம். பல விதத்தில் நம்ம ஜப வாழ்க்கையில ஆவியில அனல் கொண்டு சத்தியத்தை கேட்டு நாம் இன்னைக்கு வளரணும். ரொம்ப அனலா கொதிக்கிறாரு அவரு. அடுத்து ஒரு நாள் ரொம்ப கொதிக்குவாரு, அடுத்த நாள் காலையில நம்ம தலைமையில சில்லுன்னு தண்ணி எடுத்துட்டு வந்து ஊத்தி நேத்து நடந்த உணர்வு செர்மன் எதுவுமே எஃபெக்ட் இல்லாதபடி பண்றது இதுதான். பாத்தீங்களா, ஒரு நாள் பாருங்களேன் எவ்வளவு பவர்ஃபுல்லா, ஆஹா ஓஹோ பரலோகத்துல பறக்கிற மாதிரி இருக்கும். பார்த்தோம்னா அடுத்த நாள் ஒரு நாள் தான் அந்த லைஃப் பேட்டரி, அப்புறம் பேட்டரி டவுன் ஆயிடுது. பாருங்களேன் ஏன் இது உறிஞ்சு குடிச்சிருக்கான் எனர்ஜிய, இதை அடக்கி வைக்கலன்னா எந்த முன்னேற்றமும், எத்தனை வருஷம் ரெசல்யூஷன் எடுத்தாலும் எந்த முன்னேற்றமும் நமக்கு வராது. திஸ் இஸ் அவர் என்ட்ரன்ஸ், நம்மள குடியிருக்கிற பாவம். இத பலவீனப்படுத்தலன்னா நம்ம முன்னேற முடியாது. அதை முதல்ல பார்ப்போம். அது நம்மள தடை செய்யறது மாத்திரம் இல்லாம, நம்ம தடை செய்து நம்ம ஏதாவது செய்யணும்னு பார்த்தா நம்மள தாக்குது, அட்டாக் பண்ணுது. ஒரு எப்படிப்பட்ட அட்டாக்கு, நம்ம ஒரு ஒரு பாய்கிற புலி போல் மறைஞ்சிருந்து, புலி வந்து நேரம் வராது இல்லைங்களா, மறைஞ்சிருந்து சந்தர்ப்பம் தேடி வந்து மேல குது. புலி வந்து தலையை பிடிச்சி இழுத்துட்டு போ. பாத்திருக்கீங்களா ஒரு வீடியோ, நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்த ஒரு பையனை பாவம் பிடிச்சி பயங்கரமா இருக்கு. அந்த மாதிரி நம்மள தாக்கக்கூடியது இந்த பாவம், மறைஞ்சிருந்து நம்மள தாக்கும். இட் அட்டாக்கஸ், அட்டாக் பண்ணி நம்மள காயப்படுத்தி நம்மள, நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தை நசுக்காம அதுக்கு தூக்கம் வராது, நசுக்காம தூக்கம் வராது. அதன் எத்தனை பேர் உணர்ந்திருக்கீங்கன்னு தெரியல, அது அப்படி செய்யக்கூடியது. அது மாத்திரம் இல்லாம அது நம்மள தாக்கம்னு பாக்கணும். அது தாக்காத நேரங்கள்ல அது சும்மா இருக்குன்னு நினைக்க கூடாது. சில நேரத்துல அது நம்மளை தாக்காம இருக்கலாம் இல்லைங்களா, அப்படியே பாவம் வெடிக்கிற மாதிரி பாவங்கள் இல்லாம இருக்கலாம், ரொம்ப அமைதியா இருக்கலாம். ஆனா அது அமைதியெல்லாம் இல்ல, அது நம்ம புரிஞ்சுக்கணும், அது அமைதியெல்லாம் இல்ல. அது உள்ளுக்குள்ள அது வெடிக்காத நேரத்துல நெக்ஸ்ட் வெடிக்கிறதுக்கு ரொம்ப ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கு. ஒரு எரிமலை, வாழ்க்கையான மலை வெடிக்கலனாலும் அது எரிமலை தான் இல்லைங்களா, வெடிக்கலனாலும் அது எரிமலை. என்ன உள்ள ரெடி ஆயிட்டு இருக்கு, வெடிக்காம இருக்குதுன்னா ரொம்ப நாள் என்ன அது ரொம்ப பெருசா வெடிக்க போகுதுன்னு அர்த்தம். அப்படிப்பட்டதுங்க இந்த பாம்பு, அப்படிப்பட்டது இந்த குடியிருக்கிற பாம்பு. இது தான் ஒரு ஒரு பாம்பு, பாம்பு தான் அது. தூங்கிட்டு இருந்தாலும் பாம்பு நல்லா தட்டி கூட அவங்க பாத்துக்கலாம், தடுவி நல்லா இருக்குதே நல்லா இருக்குதேன்னு. ஆனா அது பல்லுக்குள்ள கூறு விஷம் இருக்குது, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். பாம்பு பாம்பு தான். நம்ம இருதயம் அமைதலா இருந்தாலும் பாவம் செய்யாம இருந்தாலும் அது பெரிய ஆபத்து விளைவிக்கிற ஒரு ஆபத்து நமக்குள்ள இருக்கு, அதான் நம்ம பாத்துக்கணும். ரொம்ப ஆபத்து இருக்குங்க, அது பயங்கரமா வெடிச்சு அழிக்கக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கு. நம்ம அதை நம்ம அதனோட பயங்கரத்தை நம்ம பார்த்துட்டு வரோம். அதை நம்ம ஆழமா புரிஞ்சுக்கிட்டோம்னா அப்பதான் தெரியும், ஒரு கிறிஸ்தவனா பாவம் இல்லாம வாழ்றது வந்து இந்த உலகத்திலேயே பெரிய மிரக்கல், அது மிக ஒரு கோடிக்கணக்கான அற்புதங்களுக்கு சமமானது. அது ஒருத்தர் சொல்லி இருக்கிறாரு, ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு கிறிஸ்தவன் பாவம் இல்லாம பரிசுத்தத்துல தொடர்ந்து போறானா அந்த ஒவ்வொரு மணி நேரமும் உலகத்தை உண்டாக்குனதை விட பெரிய பவர், கடவுளுடைய பவர் அவனுக்குள்ள வேலை செய்துன்றார். யோசிச்சு பாருங்களேன், இத்தனை ஆபத்து இருக்கிற மணி சுத்தி இருக்குது நமக்கு, இவ்வளவு பெரிய ஆபத்துள்ள பாம்பு நமக்குள்ள இருக்குது. அது சாதாரணப்பட்டதா நம்ம நினைக்க கூடாது, அது ரொம்ப ஆபத்தானது. அதனோட ஆபத்துகளை இன்னும் கொஞ்ச நேரம் பார்ப்போமே. எங்க இருந்து இதனோட ஆபத்து வருதுன்னா, நமக்கு ஆபத்து உள்ள இருக்கிறதுனால தான் பெரிய ஆபத்து. நமக்கு ஆபத்து எங்க இருக்குது, உள்ள இருக்கு. ஒரு ஒரு வார்ல எடுத்துக்கிட்டோம்னா ஒரு கமாண்டர் இருக்கிறான்னு வச்சுக்கோமே, வெளியில இருந்து எத்தனையோ தாக்குதல், அவர் ஒரு ஊர்ல இருக்கிறாரு. அந்த காலத்துல ஒரு பெரிய கேட் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, செவர் எல்லாம் இருக்கும், செவர்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா பெருசா இருக்கும். எத்தனை ராஜாங்கனா வரட்டும், எத்தனை சோல்ஜர்ஸ்னா வரட்டும், தாக்குறதுக்கு வரட்டும், அவர் உள்ள சேஃபா இருக்கிற வரைக்கும் அவங்களுடைய தாக்குதல்லாம் பார்த்து சிரிப்பார். ஏன், என்ன பண்ணிருவாங்க, எத்தனை பேர் நான் வாங்க, நான் பாதுகாப்பா இருக்கிறேன், தைரியமா அவர் இருக்கலாம். ஆனா அவருடைய கேட்டுக்குள்ள ஒரு துரோகி இருந்தா, ஒரு துரோகி இருந்து போய் அந்த கதவை திறந்து சத்ருவுக்கு இடம் கொடுக்கிற ஒரு துரோகி இருந்தானா, பாவம் அவருடைய நிலைமை, அவர் வேர்ஸ்ட் போரு வேர்ஸ்ட் ஆபத்துல இருக்கிறாருன்னு அர்த்தம். அந்த மாதிரி நமக்கு ஆபத்து வெளியில இல்ல, ஆபத்து பெரிய ஆபத்து எங்க இருக்குது, நமக்குள்ள இருக்குதுங்க. இதைத்தான் பரிசேயர்கள் உணர தவறுனாங்க. இயேசு அதை உணர்த்தி உணர்த்தி பார்த்தாரு அவங்க. பரிசேயர்கள் எல்லாம் வெளியில தான் தீட்டு, அதை தொட்டா தீட்டு, இதை சாப்பிட்டா தீட்டு. நாங்கள் இயேசு இல்லப்பா, உனக்குள்ள இருக்குது தீட்டு, உன்னுள்ள இருக்குது உள்ள இருக்குது தீட்டுன்னு அவர் உணர்த்த பார்த்தார். அது அவங்க உணரவே இல்லை. பாருங்களேன், நமக்குள்ள இருக்குது ஆபத்து, நமக்குள்ள இருக்குது சத்ரு, அந்த டேஞ்சர் நமக்குள்ள இருக்குது. அந்த அந்த அது இல்லாம உள்ளுக்குள்ள இருக்கிற இந்த துரோகி, நமக்கு இருக்கிற துரோகி வந்து அவருக்காண்டி இல்லைன்னா, ஆண்டவருடைய கிருபையினால சாத்தான் எந்த சோதனை கொண்டு வந்தாலும், உலகம் எந்த சோதனை கொண்டு வந்தாலும், நம்ம ஒருவேளை தப்பிச்சிடலாம் ஈஸியா. ஆனா இது நமக்கு உள்ள இருக்கிறதுனால நமக்கு பெரிய ஆபத்து இருக்கு. இந்த உலகத்திலேயே ரொம்ப ஒரு பெரியவர் சொல்றார், இந்த உலகத்திலேயே சாத்தானுக்கு ரொம்ப சேவை செய்யக்கூடியது உலகம் இல்லை, நமக்குள்ள இருக்கிற பாவம் தான். அவனுக்கு ரொம்ப உதவி செய்யக்கூடியது இப்போ நமக்குள்ள. அது மாத்திரம் இல்லாம அது நமக்குள்ள இருக்கிற ஆபத்து முதலாவது. ரெண்டாவது வந்து அதுக்கு ஒரு இந்த பெரிய கேங்ஸ்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, ரவுடிசம் ரவுடிசம் பாத்தீங்கன்னா, பெரிய பெரிய கனெக்ஷன்லாம் வச்சிருப்பாங்க அவங்க. அவங்களுடைய நெட்ஒர்க் எல்லாம் ரொம்ப பெருசு, என்ன தொட்டா என்ன அவன் தெரியுமான்ற மாதிரி பெரிய நெட்ஒர்க். இது அப்படிப்பட்ட ஒரு ரவுடி. ஏன்னா இதுக்கு சாதாரண சப்போர்ட் இல்லைங்க, அரசாங்கமே இதுக்கு சப்போர்ட்ன்ற மாதிரி இந்த பாவத்துக்கு நரகத்துல இருக்கிற ஒரு பிசாசும் சப்போர்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் பாருங்களேன், உலகத்துல இருக்கிற சகல காரியங்களும் இதுக்கு சப்போர்ட். மாம்ச கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை தான் உலகத்துல எல்லாமே இருக்குன்னு வேதம் சொல்ல. அது எல்லாமே எதை சப்போர்ட் பண்ணுது? இந்த பாம்பை தான் சப்போர்ட் பண்ணுது. யோசிச்சு பாருங்களேன். அது மாத்திரம் இல்ல, நம்ம கை, நம்ம காலு, நம்ம கண்ணு, அதுக்கு தான் சப்போர்ட் பண்ணுது. எவ்வளவு பெரிய தந்திரவாளி பாருங்க அது. அது அதனால முடியாது என்ன, அதோட பவரை பாருங்களேன், எல்லாமே அதுக்கு தான் சப்போர்ட் பண்ணுது. பெரிய அது ரொம்ப பவர்ஃபுல், ரொம்ப பவர்ஃபுல். 10,000 வாட்டி நம்ம அதை அடிச்சு போட்டாலும், சாம்சன் வந்து ஒரு எலும்பை எடுத்துக்கிட்டு 10,000 soldiers அடிச்சாருன்னு போட்டிருக்கு. ஆனாலும் அவருக்கு ஆபத்து மிஞ்சிச்சா? எப்ப தூங்கி இருக்கும் போதும் தில்லையில வந்து பிலிஸ்டீன்ஸ் வந்துட்டாங்க உன் மேலன்னு பயந்து பயந்து எந்திரிக்கிறார். அந்த மாதிரி தான் எத்தனை வாட்டி இதை அடிச்சு போட்டாலும் இது நமக்கு இருக்கிற நிரந்தர ஆபத்து, நிரந்தர ஆபத்து. அதை நம்ம பாத்துக்கணும் பாருங்களேன், ரொம்ப பவர்ஃபுல்லுங்க. இந்த ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்கிற, ஒருத்தர் சொல்றார் அழகா, ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்கிற ஆபத்து வந்து எந்த போர்லயோ எந்த மனுஷனுக்கும் இருந்ததில்லை. ஏன்? அவனுக்கு உள்ளுக்குள்ள ஆபத்து இருக்கு. தூங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு சர்ப்பம், அது ரொம்ப வஞ்சனையா பேசி அவனை, ஒரு சாம்சனை வந்து எப்படி அவனை அழிச்சு மொட்டை அடிச்சு குருடாக்கி கடைசி நித்தியமா மாவரைக்க வைக்கணுமோ அந்த மாதிரி செய்யற வரைக்கும் அது ஓயாது. அப்படிப்பட்ட ஆபத்து நமக்குள்ள இருக்கு பாருங்களேன். அதைத்தான் நம்ம பார்த்துட்டு வரோம். ஆகவே என்ன செய்யறது? ஆகவே நம்ம என்ன செய்யணும் பிரதர் பாஸ்டர்? இதெல்லாம் கேட்டா பயமா இருக்குதே, என்ன பண்றது? இது இப்படி எல்லாம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலீங்களே பாஸ்டர், எனக்குள்ள இவ்வளவு பெரிய டேஞ்சர் இருக்குதா அப்படின்னா, தெரியலனா பாவம் பசங்க சொல்லலாம் தெரியல கிரியல. ஆமா இருக்குது உனக்குள்ள டேஞ்சர், தாவீதுக்கு அவருக்கு இருந்துச்சுன்னே தெரியல இல்லைங்களா. நம்பல, நம்பாததுனால இளங்கன்று பயம் அறியாதுன்ற மாதிரி, இளங்கன்று மாதிரி நமக்குள்ள அப்படிலாம் இவரு என்ன பயம் கொடுத்துறா நமக்குள்ள அப்படிப்பட்ட ஆபத்து இல்ல, அப்படி இருக்குது. உன் அழிக்கக்கூடிய ஒரு பாம்பு உனக்குள்ளத்தான் இருக்குது ஆபத்து. அது சாத்தானுக்கு ஒத்துப்போவோம், பிசாசுக்கு ஒத்துப்போவோம், உன்னை நரகத்துக்கு இழுத்துட்டு போற வரைக்கும் அது விடாது. அப்படிப்பட்ட ஒரு ஆபத்து இருக்கு. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் பாருங்களேன், இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்ம என்ன விழிப்புனா என்னன்னு நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். விழித்திருக்கிறதுனா என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஏன் அநேக கிறிஸ்தவருங்க பாத்தீங்கன்னா, ஆரம்பத்துல வந்து ஆண்டவருக்குள்ள ரொம்ப ஆர்வமா இருந்து, ஆச்சரியமா இருந்து, ரொம்ப ஜாக்கிரதையா இருந்து வளர்ற ஆர்வமா இருப்பாங்க. அதுக்கப்புறம் ரட்சிக்கப்பட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வேலை முடிஞ்சிச்சு, நம்ம தானே பரலோகத்துக்கு செட்டில் ஆயிட்டோம்னு சோம்பலா பின்வாங்கி போய் ஏமாந்து நரகத்துக்கு போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த ஆபத்து தெரியாததுனால. வேலை முடிஞ்சு, ஆண்டவர் ரட்சித்துட்டார், முடிஞ்சு கதைன்னு சோம்பலா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இந்த ஆபத்து தெரியாததுனால. ஆகவே இந்த ஆபத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை பத்தி தான் இது என்னோட ஆபத்தை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம படிச்சுட்டு வரும் இல்லைங்களா. நமக்கு இருக்கிற வியாதி தான் பெரிய ப்ராப்ளம். இதான் இதை நம்ம எப்படி பலவீனமாக்குறது, அதுதான் பாவத்தை கொள்றதுன்ற பாடம். இது நம்மள ஆவிக்குரிய ஜீவியத்துல வளர விடுறதுக்கு தடையா இருக்காம, இது நம்மள அடிக்கடி வந்து தாக்காம, நம்மள அழிக்காம, இதை எப்படி ஒடுக்கி நம்ம முன்னேறது, அதாங்க கிறிஸ்டியன் லைஃப். வேற என்ன கிறிஸ்டியன் லைஃப்? கை தட்டிட்டு போறதா வந்து, இல்ல ஜெபம் பண்ணிட்டு போறதா? இல்ல, கிறிஸ்டியன் லைஃப் என்ன? நம்ம பாவத்தோடு போராடி, நமக்குள்ள இருக்கிற பாவத்தோடு போராடி நாம் பரிசுத்தத்துல வளருதுதான் கிறிஸ்டியன் லைஃப். அதை எப்படி செய்யறது, பாவத்தை எப்படி கொள்றது, அதைத்தான் நம்ம பார்க்க போறோம். தொடர்ந்து நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு. அதுக்கு இருக்கக்கூடிய ரெண்டு, அடுத்த வாரத்துல இருந்து நம்ம ஆரம்பிக்க போறோம் அந்த ட்ரீட்மெண்ட்ன்றத. இன்னைக்கு ரெண்டு காரியத்தை ஒண்டி நம்ம பார்ப்போம். என்ன ரெண்டு காரியம்? முதலாவது, இந்த எஞ்சி நமக்குள்ள குடியிருக்கிற பாவத்தை நாம் பலவீனப்படுத்தி அடக்கணும்னா, இது வெடிஞ்சு வராதபடிக்கு தொடர்ந்து இதை அடக்கிட்டு போனோம்னா ரெண்டு குணங்கள் வேணும். அடிப்படை குணங்கள் ஆல்ரெடி பார்த்து நான் சொல்லிட்டேன். என்ன அடிப்படை குணங்கள்? ஒரு விசுவாசி இல்லாம முடியவே முடியாது இது செய்யறதுக்கு. பரிசுத்தாவி இல்லாம முடியவே முடியாது. அதெல்லாம் முடிஞ்சிச்சு. ஒரு விசுவாசிக்கு ரெண்டு குணங்கள் வேணும். என்ன ரெண்டு குணங்கள்? முதலாவது வந்து அவன் பாவத்தை அழிச்சு, பாவத்தை அழிக்கணும்ன்ற ஒரு சின்சியரிட்டி, ஒரு ஆனஸ்டி இருக்கணும் அவனுக்கு. பாவத்தை அழிக்கணும்ன்ற ஒரு ஆனஸ்டி. ஆனஸ்டி வந்து ரொம்ப சிம்பிள் வேர்டு, ஆனா அதுதான் இருக்கிறது இல்ல மனிதர்களுக்கு. ஆனஸ்டினா என்ன, தமிழ்ல என்ன சொல்றது? நேர்மை. நேர்மை, நேர்மை யாருக்கு இருக்குது? நான் பாவத்தை அழிச்சு நான் பரிசுத்தத்துல வாழ்ந்தே வாழ்வங்க, இது சத்தியம், இது நேர்மையான சத்தியம் அப்படின்ற உறுதி இருக்கிறவங்களுக்கு தான் அது. ஏன் இப்படி இவ்வளவு சிம்பிளா சொல்றாருன்னு புரியும். ஏன்னா எல்லாருக்கும் அது இல்லை, யாருக்கும் அது இல்லை. நேர்மை இருக்கணும் முதல்ல. பாவத்தை அழிச்சு நான் வாழணும். அது பாவத்தினுடைய எந்த வஞ்சனைக்கும் நான் இடம் கொடுக்க கூடாது. அதனோட ஆபத்து, எல்லா பாவங்களும் ஆபத்துன்னு பார்க்கணும். சில பாவங்கள் ஒண்டி இல்லை, அதை பார்த்து பார்ப்போம். முதலாவது நேர்மை இருக்கணும். நிச்சயமா உறுதியாக பாவத்துக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை, அதை அழிக்கணும்ன்ற ஒரு தீர்மானம் இருக்கணும். ரெண்டாவது, அந்த நம்மள சில பாவங்கள் நம்ம அனக்கொண்டா சில டைம்ல கக்குது இல்லைங்களா, விஷம் கக்குது. அது என்ன, எந்த ஸ்டேஜ்ல இருக்குன்னு பாக்கணும். டிசீஸ், அதெல்லாம் வியாதி மாதிரி. அது எந்த ஸ்டேஜ்ல இருக்கு? சில டைம்ல வியாதி வந்து ஒரு 10 ஸ்டேஜஸ் இருந்துச்சுன்னா 5 ஸ்டேஜ்ல இருக்கு, 6 ஸ்டேஜ்ல இருக்குன்னு. சில பேருக்கு 10 ஸ்டேஜ் வந்துச்சுன்னா நிச்சயமா நம்ம நரகத்துக்கு தான் போவோம். அதை நான் எழுதி வச்சுக்கலாம். ஆண்டவர் தெளிவா சொல்லல, இது ஒன்னு புரிஞ்சுக்கணும். நீ உன் கண் உனக்கு இடரல் செஞ்சிச்சுன்னா, அதை பிடிங்கி நீ போடலன்னா நரகத்துக்கு தான் போவேன். நீ என்னத்தான் டிராமா பண்ணு, என்னத்தான் ஜபம் பண்ணு, என்னத்தான் காரணங்கள் சொல்லு, என்னத்தான் வாக்குத்தத்தங்களை நம்பு, நீ நரகத்துக்கு தான் போவேன். அதை நம்ம மாத்தவே முடியாது. புரியுதுங்களா? அது எந்த ஸ்டேஜ்ல இருக்குன்னு நம்ம பார்க்கணும். டயக்னோசிஸ் இல்லைங்களா, டாக்டர் மாதிரி பார்க்கணும். உனக்கு இருக்கிற பாவம், உனக்கு வெளிப்படுற அந்த இச்சை எந்த ஸ்டேஜ்ல இருக்கு? ரெண்டுல இருந்தா மாத்திரையில சரி பண்ணிடலாம். அஞ்சுல இருந்துச்சுன்னா ஊசி தான் போடணும். 8-9 இருந்துச்சுன்னா ரொம்ப சிவியர் ஆபரேஷன் பண்ணாதான் உண்டு, இல்லைன்னா பொழைக்கிறது கஷ்டம் புள்ள. ஏன்னா அப்படி அது ஆயுது பண்ணிடுறது. அது எந்த ஸ்டேஜ்ல இருக்குன்னு கொஞ்சம் ஆபரேஷனா ஆராய்ந்து பார்ப்போம். அதுக்குதான் ஒர்க் ஷாப் பண்றேன் இல்லைங்களா. இதெல்லாம் காலையில சொல்லிக் கொடுத்தனா ஒருத்தரும் வரமாட்டாங்க சபைக்கு. ஈவினிங் நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. சரி, முதலாவது ஆனஸ்டி இருக்கணும். என்னங்க சொல்றீங்க ஆனஸ்டி அப்படின்னா, ஒரு பாவம் நம்மள வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா ஸ்ட்ராங்கா சில டைம்ல வெளிப்பட்டு நம்மள ரொம்ப தொந்தரவு பண்ணி, நம்ம மனசாட்சி ரொம்ப குத்தி, ஐயோ என்ன ரொம்ப கொடுமைப்படுத்தி, நம்ம கிட்ட இருக்கிற சமாதானத்தை எடுத்து, நிம்மதியை எடுத்து, சில நேரங்களில் நம்ம தூக்கத்தை கூட கெடுத்து, நம்ம உடம்ப கெடுத்து இல்லைங்களா, உடம்ப கெடுத்து நிம்மதி இல்லாம செய்யலாம். சில பாவங்கள் அப்படி செய்யலாம். அந்த பாவங்க அது அப்படி நடக்கும்போது ரொம்ப ஆக்ரோஷமா ஜபம் பண்றது. ஆண்டவரே, இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை தாரும், இந்த பாவத்திலிருந்து நான் தப்பிக்க வேண்டும். அது எதாவது இருக்கலாம் இல்லைங்களா, செக்ஷுவல் சின்ஸா இருக்கலாம், கோபமா இருக்கலாம். கோபம் ஓரளவுக்கு மிஞ்சிட்டே போச்சுன்னா பயங்கரமா போயிடலாம். பொருளாசை இருக்கலாம், எதாவது இருக்கலாம். புரியுதுங்களா? அந்த பாவம் பயங்கரமா வெளிப்படும் போது நம்ம என்ன செய்யறோம்? ரொம்ப தீவிரமா ஜபம் பண்றதும், ரொம்ப ஆர்வமா இது பண்றதும், ரொம்ப ஆண்டவர்கிட்ட நெருங்கி போறதும், இல்லாத டிராமாவை நம்ம பண்றோம் அந்த நேரத்தில். ஆனா அதே நேரத்துல மற்ற காரியங்கள், மத்த கடமைகள், மத்த காரியங்களை குறித்து நமக்கு அக்கறை இல்லை, அதை குறித்து அசட்டையா இருக்கிறோம், அதை பொருள்படுத்துறதே இல்லை. என்னன்றத நான் விளக்குறேன் பாருங்களேன். மத்ததை புறக்கணிக்கிறோம், மத்த கடமைகள் இருக்கு நம்ம நிறைவேற்றாதது. அதை பத்தியெல்லாம் நம்ம கேரே இல்லை. ஆனா இந்த பாவத்தை தான் ரொம்ப பெருசா நம்ம பாக்குறது. உதாரணத்துக்கு ரெண்டு விதத்துல நம்ம பாவம் செய்யலாம், ரெண்டு விதத்துல. எப்படி? ஆண்டவருடைய கட்டளையை மீறி பாவம் செய்யலாம், நம்ம செய்ய வேண்டிய கடமையை செய்யாததுக்கு பேர் என்ன தெரியுங்களா? சின்ஸ் ஆஃப் ஒமிஷன், சின்ஸ் ஆஃப் கமிஷன். கமிஷன்னா நம்மளா செய்யறது, ஒமிஷன்னா செய்ய தவறுது இல்லைங்களா? டெய்லி ஜபம் பண்ண தவறுது என்ன, பாவமா இல்லையா? அப்படி பாக்குறதே இல்லைங்க நாங்க, அது பாவம் தான் அது. இந்த அனக்கொண்டா இது ரெண்டு விதத்துல நம்ம ஒண்ணு வந்து நம்மள செய்ய பார்க்கும் தாக்கி, இல்லைன்னா நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாம பாவம் செய்ய வைக்கும். இது புரியுதுங்களா? இதுதான் இதனோட வேலை. ஒண்ணு நம்மள பெரிய பெரிய பாவங்களை செய்ய வைக்க பார்க்கும், இல்லைன்னா நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை கடமைகளை செய்ய முடியாதபடிக்கு நம்மளை செஞ்சு பாவம் செய்ய வைக்கும், கடமையை தவற செய்து பாவம் செய்ய வைக்கும். ஆகவே இதை பார்த்துக்கணும். நம்ம வந்து இந்த மாதிரி சில பாவங்கள் வெளிப்படுறதுனால, இந்த பாவங்களை எப்படியாவது அழிக்கணும், என்ன கெடுக்குதேன்றதுனால ஃபுல்லா ஜபம் அடிக்கிறது, ஃபுல்லா ஆர்வமா நம்மளை தொந்தரவு பண்ணுதேன்றது வந்து ஒரு சுயநல நோக்கத்தோடு தான் செய்யறோம். சுயநல நோக்கம். ஏன் சுயநல நோக்கம்? மற்ற கடமைகளை குறித்து நமக்கு கவலை இல்லை. ஆண்டவர்கிட்ட ரெகுலரா நம்ம அந்யோன்யமா இருக்கணுமே, வேதத்தை படிக்கணுமே, ஆண்டவருக்குள்ள வளரணுமே, பரிசுத்தத்துல வளரணுமே, அந்த கடமைகள் எல்லாம் நமக்கு குறித்து கவலை இல்லை. இல்லாம ஆனா இதை பத்தி ரொம்ப ஆர்வமா இருந்தோம்னா நம்ம பாவத்தை கொள்ளுகிறவர்களா நம்ம இருக்க முடியாது. அப்படிப்பட்ட மனுஷனுக்கு பாவத்தை கொல்ல முடியாது. ஏன்னா கடவுள் வந்து பாருங்களேன், ஒரு ஐசாயா ஒரு வசனம் படிப்போம். ஐசாயா 58 இரண்டாவது வசனம் படிப்போம். ரொம்ப ஜபம் பண்ற மாதிரி வரீங்க, ரொம்ப ஆண்டவரை தேடி வர மாதிரி வரீங்க, ரொம்ப உருக்கமா பண்றீங்க திட்டுறாரு. ஆனா அவங்களுடைய ஜபம் இது இதெல்லாம் உங்களை காப்பாத்தாது, இது வேலை செய்யாது. ஏன் அப்படி அவர் சொல்றாருன்னா, நீங்க செய்ய வேண்டிய காரியங்களை செய்யறது இல்ல, இந்த காரியத்துக்கு ஒண்டி ஓடி வரீங்க. ஏன் ஓடி வரீங்க பாருங்களேன், ஒரு தப்பான நோக்கத்துல நம்ம பாவத்தை கொல்ல முயல்னோம்னா கொல்ல முடியாது. இதுதான் பல பேருடைய தோல்விக்கு காரணம். இதை கவனிச்சுக்கங்களேன், ஒரு கஷ்டமான பாயிண்ட் தான் நான் திருப்பி விளக்க பாக்குறேன். தப்பான சுயநல நோக்கத்தோடு பாவத்தை கொல்ல நம்ம பார்த்தோம்னா முடியாது. ஏன் சுயநல நோக்கம்? ஒரு சில பாவங்கள் வந்து என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணுது, எனக்கு சமாதானமே எடுத்துருது, என் மனசாட்சிக்கு ரொம்ப குத்துது, ரொம்ப வேதனை கொடுக்குது, அதனால நான் அதுல இருந்து தப்பிக்கணும். ஆனா அதே மாதிரி பல காலங்கள் நான் செய்யறேன், ஜபம் பண்றது இல்ல, ஒழுங்கா ஆண்டவர்கிட்ட ஒழுங்கா நடக்கிறது இல்ல, மனைவி கிட்ட ஒழுங்கா இருக்கிறது இல்ல, அதெல்லாமும் ஆண்டவருக்கு பார்வையில ரொம்ப பயங்கர பாவங்கள் தான். அது குறித்து எனக்கு ஒன்னும் அக்கறை இல்லை, இந்த பாவத்தை குறித்து ரொம்ப பெரிய அக்கறை, ரொம்ப பாரம். இது ஏன் சமாதானத்தை கெடுக்குது, என்னுடைய நிம்மதியை கெடுக்குது, ஏன் மனசாட்சிக்கு வேதனை படுத்துது? மற்ற பாவங்க நீ ஒழுங்கா ஜபம் பண்றவன் இல்ல, நீ ஒழுங்கா ஆண்டவர்கிட்ட இருக்கிறவன் இல்ல, அதை பத்தி எல்லாம் அவனுக்கு கேர் இல்லை, அதெல்லாம் கூட ஆண்டவர் பயங்கரமா பாக்குறாரு. இது ஒன்று ஏன் உனக்கு விசேஷமா தெரியுது? இது பாவத்தின் மேல இருக்கிற வெறுப்புனால உனக்கு வந்ததில்ல, உன் சுய மேல இருக்கிற அன்புனால நீ நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், இதுல இருந்து உனக்கு விடுதலை கிடைக்கணும்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஜபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டாரு, அப்படிப்பட்டவனுக்கு விடுதலை கொடுக்க மாட்டார். புரியுதுங்களா? ஒரு இடத்துல ஒரு பொண்ணு இருந்துச்சுன்னா அந்த பொண்ணு எதுக்கு வருது? ஒரு பழக்கத்தினால வருதுன்னு வச்சுக்கோ. ஒரு பழக்கம் இல்ல ஏதோ சாப்பிடுறதுனால உங்களுக்கு இப்படி ஏற்படுதுன்னா, நம்ம வந்து வேற என்னத்தை செஞ்சு பார்த்தாலும் அது ஆறாது. என்னென்னவோ பண்ணி பார்க்கலாம், என்ன பண்ணாதான் அது ஆறும், அந்த பழக்கத்தை சரி பண்ணணும். இல்லைங்களா, அந்த பழக்கத்தை சரி பண்ணாதான் அது ஆறும். ஆகவே பாவத்தை கொள்றது வந்து நல்ல சரியான நோக்கத்தோடு பாவத்தை கொள்ள நம்ம ஆரம்பிச்சாதான், எல்லா பாவங்களையும் பாவமாக பார்க்க நம்ம தெரிஞ்சுக்கணும். வெறும் இதுல ஒண்டி தப்பிக்கிற மாதிரி இல்லை. பாருங்களேன், பாவத்தை கொள்ளுகிற நோக்கம் எதுல இருந்து இருக்கணும், கிறிஸ்து பாவம் வந்து கிறிஸ்துவை கொன்னுச்சு இல்லைங்களா. ஆண்டவருக்கு முன்பதாக பாவமா இருக்குதே, ஆண்டவருக்கு முன்பதாக தேவனுடைய சித்தத்தை கொலைக்கிறதா இருக்குதே அப்படின்னு தான் பாவத்தை நம்ம கொல்ல பார்க்கணுமே தவிர அது நமக்கு தொந்தரவு கொடுக்குதுன்றது காரணத்துக்காக இல்லை. ஏன் ஒரு பாவத்தை இச்சையை ரொம்ப கொல்லணும்னு நம்ம நினைக்கிறோம், ஏன்னா அது நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. நம்ம டெய்லி ஜபத்தை புறக்கணிக்கிறோம், வேதத்தை கடமைகளை புறக்கணிக்கிறோம், அதெல்லாம் பெரிய பாவமா நம்ம பார்க்கறது இல்லை. ஏன் பார்க்கறது இல்லை, அது நம்மளை அவ்வளோ டிஸ்டர்ப் பண்றதில்லை இல்லைங்களா, அது அவ்வளோ டிஸ்டர்ப் பண்றதில்லை. ஆனா இது நமக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்குதுன்றதுனால இது கடவுளுக்கு முன்பதாக அந்த பாவத்தை அவர் எப்படி பார்க்கிறாரோ இதையும் அப்படித்தான் பார்க்கிறார் இல்லைங்களா. கடவுளுக்கு முன்பதாக அவர் எப்படி பார்க்கிறார், இயேசு நம்மளுக்காக மரிச்சது, நம்ம பாவங்களுக்காக மரிச்சது, இது கொண்டுதான் மரிச்சாரா, வேற எல்லாத்துக்கும் எல்லா பாவத்தான் அவர் கொன்னுச்சு, அப்படி பாவத்தை பார்க்க கத்துக்கணும். புரியுதுங்களா, அப்படி பாவத்தை கத்துக்கணும், பாவத்தை பாவமாக வெறுக்க பார்க்கணுமே தவிர என்ன துக்கப்படுத்துகிற பாவத்தை மாத்திரம் கொள்றதுக்கு தீவிரமா இருக்கக்கூடாது. என்ன, பரிசுத்தாவிய துக்கப்படுத்துகிற எல்லா பாவத்தையும் கொள்றதுக்கு தீவிரமா இருக்கணும், அதுதான் நல்ல நோக்கம். பல பேர் பாவத்துல வெற்றி காணாததுக்கு காரணம் என்ன தெரியுமா, பாவத்தை சுயநல நோக்கத்தினால கொல்ல பார்க்கறது, சுயநல நோக்கத்தினால கொல்ல பார்க்கறது. அப்படி பரிசுத்த சிந்தையில இல்ல, எனக்கு உபத்திரம் வரக்கூடாது, என் மனசாட்சி பாடுபடக்கூடாதுன்றதுக்காக அப்படி பண்ண பார்க்கறது. ஒருவேளை இந்த பாவம், நம்ம கஷ்டப்படுற பாவம் வந்து நமக்கு அந்த மாதிரி தொந்தரவு கொடுக்கலன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதை பத்தி கேரே பண்ண மாட்டோம், அதை அட்ஜஸ்ட் பண்ணித்தான் போவோம் இல்லைங்களா. அப்படிப்பட்டவனுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுப்பாரா, யோசிச்சு பாருங்களா, அப்படிப்பட்டவனுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுப்பாரா. இதையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மற்ற பாவங்களை அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி இந்த பாவத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணுவோம், அது ஒரு மாயமாலமான முயற்சி. கடவுள் ஒருவேளை இந்த பாவத்திலிருந்து, அப்படிப்பட்டவள் கேட்டு ஒருவேளை இந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்துட்டாருன்னு வச்சுக்குவோமே, ஆண்டவரே இந்த பாவம் என்னை ரொம்ப தொந்தரவு பண்ணுது, எனக்கு விடுதலை கொடு, இவர் எதுலையுமே சரியில்லை, ஆனா இதுல ரொம்ப ஆண்டவர்கிட்ட கேக்குறது. ஒருவேளை ஆண்டவர் விடுதலை கொடுத்துட்டார்னா ஆண்டவர் என்ன சொல்லுவார், இதுல நான் கொடுக்க மாட்டேன், ஏன்னா இதை கொடுத்தோம்னா அவன் எதுலையுமே சரியாவாம என்கிட்ட வர்றது கூட அவன் நிறுத்திடுவான். புரியுதுங்களா, சில டைம்ல ஆண்டவர், நான் இது ஷுவரா சொல்ல முடியாது, சில டைம்ல ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வந்து அவங்கள சீர்படுத்தணும்ன்றதுக்காக கானானியர் அவங்க ஊர்லயே வச்சிருந்தார், முள்ளுகளா குத்துறதுக்கு வச்சிருந்தார். நம்மளை பரிசுத்தம் படுத்துவதற்காக, நம்ம சீர்படுவதற்காக சில பாவங்களை நமக்கு விடுதலை கொடுக்க முடியாம, அதுல இருந்து விடுதலை கொடுக்காம அதை நம்மளை குத்தி நம்மளை தொந்தரவு பண்ணணும்னே நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் வச்சிருக்கோம். ஏன், இவன் பூரணமா நம்ம பாவம் செய்யணும்ன்றதுக்காக இல்ல, இவன் அதுல இருந்து விடுதலை ஆண்டவர் கொடுக்காத காரணம் என்ன, இவன் மற்ற காரியத்துல எல்லாம் சரியாகணும் என்பதற்காக. புரியுதுங்களா, மற்ற காரியங்கள்லாம் சரியாகணும் என்பதற்காக. இங்கதாங்க, இதை ஒருவேளை ரிலீஃப் கொடுத்துட்டோம்னா அவனுக்கு இன்னுமே நித்தியமா அவன் அழிஞ்சு போயிடலாம். அதனால தான் எல்லாத்துலயும் அந்த காணாணியருக்கு வச்ச மாதிரி மற்ற காரியங்கள்ல நம்ம கேர்லெஸ்ஸா கடமைகள்ல இருக்கலாம். அதான் நான் சொன்ன மாதிரி சென்ஸ் ஆஃப் ஒமிஷன், ஜபம் ஒழுங்கா பண்றது இல்ல, ஒழுங்கா வேத வாசிப்பு இல்ல, இருதயத்தை ஒழுங்கா காத்துக்கிறது இல்ல, இதெல்லாம் காத்துக்காததுனால வருகிற ஒரு சிக்ஷையா இருக்கலாம். சில நேரங்கள்ல பயங்கரமா வெடிக்கிற பாவங்கள் ஆண்டவர் அந்த மாதிரி அலோ பண்ணலாம். ஏன், நம்மளை பூரணமா பரிசுத்தப்படுத்துவதற்காக. ஏன் எப்படி சொல்றீங்க நீங்க, ஒரு உதாரணம் எடுத்து பார்ப்போம். ஏன் பாவம் பேதுரு அவர் சொல்ற, நீ கான்பிடன்ஸா இருக்காத, விசுவாசி நீ கான்பிடன்ஸா இருக்காதுன்னு, யார் மறித்தா யாரு விட்டாலும் நான் போக மாட்டேன்னு பிசாச புடமிடுறதுக்கு அவர் ஒப்பு கொடுக்கிறார். ஏன் கொடுக்கிறாரு, ஜபம் அவருக்கு ஒழுங்கு இல்ல, நல்லா கொரட்டை அடிச்சு தூங்குறாரு, கெட்சமன இல்ல, இது இல்ல, அந்த மாதிரி கொடுக்கிறாரு, புடமிடும்படிக்கு ஒப்பு கொடுக்கிறார். அவரு அந்த அவிசுவாசத்துல கான்பிடன்ஸ் திணறி போய் போய் சொல்லி சபிச்சு அப்படி எல்லாம் பாடுபடுறாரு. ஏன், அது பேதுருவை பூரணப்படுத்துவதற்காக. புரியுதுங்களா, நம்ம அதனாலதான் சின்சியாரிட்டி வேணும். பாவத்தை நான் கொல்லணும்னா என்ன தொந்தரவு பண்றதுன்றதுனால நான் பாவத்தை கொல்றதுக்கு இல்ல, நான் பூரணமா பரிசுத்தமா வாழணும், எல்லா பாவத்தையும் என் வாழ்க்கையில கொல்லணும், எல்லாத்திலயும் நான் ஆண்டவர் நிறைவேற்றி பரிசுத்தத்துல நான் வளரணும்ன்ற நோக்கத்தோடு ஆரம்பிச்சு பாருங்களேன். ஜபத்துல நான் ஒழுங்கா இருக்கணும், அதுல நான் ஒழுங்கா இருக்கணும், அவனுக்கு தான் விடுதலை கிடைக்கும், அவனுக்கு தான் பாவம் கொல்ற பரிசுத்தாவின் வல்லமை கிடைக்கும். புரியுதுங்களா? அதை நம்ம பார்த்துக்கணும். இல்லனா இது சுயநல நோக்கத்தோடு ஆண்டவர் வெற்றி கொடுக்க மாட்டாருங்க, வெற்றி கொடுக்க மாட்டார். மற்ற காரியத்தில் நம்ம ஜாக்கிரதையா இல்லனா சரி. நம்மள சிச்சுக்கிறதுக்கு நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி சில நேரங்களில் அவிசுவாசிகளுக்கு ஆண்டவர் செய்யறாரு இல்லைங்களா. என்ன அவங்க பாவத்துல சிறு சிறு பாவத்துல போகும்போது அவங்க என்ன பண்றாரு, அதுக்கே அவர்களை ஒப்பு கொடுக்கிறாருன்னு வேதத்தை போட்டிருக்கு இல்லைங்களா. இச்சை ரோகங்களுக்கு அவரை ஒப்பு கொடுக்கிறார், அதுக்கு அவங்கள ஒப்பு கொடுக்கிறாருன்னு வேதத்துல போட்டிருக்கு. அதே மாதிரி ஒரு விசுவாசியை சிக்ஷித்து அவனுடைய அவன் புறக்கணிக்கிற காரியங்கள், அவன் கேர்லெஸ்ஸா இருக்கிற காரியம், வேதத்துல அவன் ஒழுங்கா இல்ல, ஜபத்துல ஒழுங்கா இல்ல, எல்லாத்திலயும் அவன் நாடகம் போட்டு அதுல எல்லாம் அவனை சீர்படுத்துவதற்கு சில நேரத்துல அந்த பாவங்களை அவரு தண்டிக்கிறதுக்காக யூஸ் பண்றாரு. அவனை தண்டிச்சு அவனுக்கு சமாதானம் நிம்மதி இலைப்பாறுதலே இல்லாதபடிக்கு அவனை சிக்ஷிக்கிறார். அவர் பிள்ளைகளுக்கு அவர் அப்படி செய்யலாம். அதுதான் நம்ம பேதுருடைய இதுல பார்க்கிறோம். ஆகவே முதலாவது நம்ம என்ன செய்யணும், பாவத்தை கொல்லணும்னு ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் ரெக்விசிட், ஃபர்ஸ்ட் ஒரு எலிஜிபிலிட்டி என்னவா இருக்கணும், நேர்மை. நேர்மை சுயநல நோக்கம் இல்லாம எனக்கு நான் நிம்மதியா இருக்கணும். இந்த பாவத்தை ஆண்டவர் விடுதலை கொடுத்துட்டாருன்னா நிம்மதியா ஜபம் கூட பண்ண வேண்டியதில்லை. உலகத்திலேயே நம்ம பெரிய பரிசுத்தவான் அப்படின்ற நிலைமை நமக்கு வரக்கூடாது. மற்ற குறைகள் எல்லாம் நம்ம சீர்படுத்தணும்னு நம்ம சிக்ஷிக்க வச்சிருக்கலாம். அதனால பரிசுத்தம் ஆகணும்னா நம்ம எல்லாத்து பாவத்தையும் கொல்லணும் இல்லைங்களா. ஆண்டவரே ஒரு வசனம் படிங்க, 2 கொரிந்தியர் 7:1.
இப்படிப்பட்ட வாக்கு சத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க,
எல்லா அசுசியும் நீங்க, மாம்சத்திலும் ஆவியில் உள்ள சகல அசுசியும் நீங்கணும். செய்யற பாவங்களும் செய்ய தவற கடமைகளையும் எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணணும்,
நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்தப்படும்.
பரிசுத்தமாக்குதலை பூரணப்படுத்த கடவோம். இவன் பரிசுத்தத்தின் மேல நோக்கம் இல்ல, இப்படி நம்ம வேண்டணும்னா இது நம்ம தொந்தரவு பண்றதுனாலதான் பெரிய கோயோ குயோன்னு கூக்குரல் போடுற இஸ்ரவேல் ஜனங்க அப்படித்தான் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆண்டவர் அவங்க தப்பு செஞ்சு விக்கிறாரு, அதுல போகும்போது அந்த பிலிஸ்தியர்களும் அவங்களும் காணா நீரும் அந்த அட்டாக் பண்ணுவாங்க. அப்போ ஆண்டவர்கிட்ட ஓடுறது, ஐயோ ஆண்டவரை காப்பாத்தும் குயோ அமையோன்னு ரொம்ப மனம் திரும்புதல் வந்துட்ட மாதிரி இல்லவே இல்லை. சில டைம்ல பாருங்க ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல பயந்துராதீங்க, சில டைம்ல பிசாசுகளை கூட விடலாம் ஆண்டவர் நம்மளை டார்ச்சர் பண்றதுக்கு, நம்ம மைண்ட டார்ச்சர் பண்றதுக்கு. ஏன்னா அசுத்தாவிங்களுக்கு வேற என்ன வேலை, ஒரு அலோ பண்ணலாம் நம்மளை டார்ச்சர் பண்றதுக்கு, மைண்ட்ல டார்ச்சர் பண்றதுக்கு, இச்சைகள் மூலமா டார்ச்சர் பண்றதுக்கு. ஏன் ஒழுங்கான இதயத்தை காத்துக்காததுனால, பாவத்தின் நெஞ்சி உள்ள இருக்கிற குடியிருக்கிற பாவத்தை பார்த்து காத்துக்காததுனால அப்படி அலோ பண்ணலாம் நம்மளை சீர்படுத்துவதற்காக. அதனாலதான் முதல்ல நேர்மை வேணும். ஓகே, முதலாவது பாயிண்ட் புரிஞ்சிச்சு. இது புரியலன்னா நீங்க கேட்கலாம். அடுத்த பாயிண்ட் வந்து இப்ப நமக்குள்ள இருக்கிற பாவத்தை நம்ம ஒரு கிரேட் போடணும். எந்த கிரேட்ல இருக்கு அப்படின்றத பார்க்கணும். எந்த கிரேட்ல இருக்குதுன்னு சில டெஸ்டுங்களை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் இல்லைங்களா. ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குதுன்னா ஒரு பிளட் டெஸ்டோ யூரின் டெஸ்டோ எடுத்து நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி சில நம்மள இருக்கிற பாவங்கள் எந்த நிலைமையில இருக்கு, எந்த அளவுக்கு முத்தி இருக்கு அப்படின்றத நம்ம சில டெஸ்ட்டை வச்சு பார்த்துக்கலாம். அந்த டெஸ்டுங்களை நம்ம பார்ப்போமே. ஒரு டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 to 10 ஸ்கேல்னுவாங்க, நான் அதைத்தான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா. 9 இருந்துச்சுன்னா ஆப்ரேஷன் செய்யறத தவிர வழி இல்லை. 2-3 இருந்துச்சுன்னா பரவாயில்ல, அது 9-10 போச்சுன்னா போச்சு. அதுதான் நான் சொன்னேன், நம்ம நம்மளை வஞ்சித்து கொல்லக்கூடாது. கண்ணை பிடுங்கி போடலன்னா பாவத்தை கொல்லலைன்னா நரகத்துக்கு தான் போவோம். வஞ்சி என்ன டான்ஸ் போட்டாலும் பாருங்களேன், எப்படி எல்லாம் டான்ஸ் போடுறாங்க மக்கள், அது பாவம் தான் செய்ய வைக்கிது. பல 100 விதத்துல நம்ம எக்ஸ்கியூஸ் கொடுக்கலாம். எப்படி முதலாவது என்ன தெரிஞ்சுக்கணும், என்ன ஸ்கேல்ல இருக்குதுன்னா, என்ன டாக்டருக்கு என்ன கேட்பாங்க, அப்பா உனக்கு பிரச்சனை இருக்குன்னா என்ன கேட்பாங்க, முதல் கேள்வி எத்தனை நாளா இருக்கு இல்லைங்களா, எத்தனை நாளா இருக்கு இந்த பாவம் இந்த பாவம் உனக்குள்ள இருக்கிற பாவம் எத்தனை நாளா இருக்கு அதைத்தான் நம்ம ஃபர்ஸ்ட் போடணும். நம்மள டயக்னோஸ் பண்றது இல்லைங்களா, உன்னை அறிந்தால், உன்னை அறிஞ்சிக்க எத்தனை நாளா எனக்கு இருக்குது இந்த ப்ராப்ளம், எத்தனை நாளா இருக்குது. ஏன் ஒரு பெரிய கேன்சர் ரொம்ப நாளா இருக்குதுன்னா என்ன அர்த்தம், ரொம்ப டேஞ்சரஸான ஸ்டேஜ், அதை வச்சுதான் எடை போடணும். நம்ம வந்து அதனோட பவரையும் எத்தனை நாளா இருக்கிறது மாத்திரம் அது நம்மள மேற்கொண்டு அதை தொடர்ந்து அதை கொல்லாம அந்த அந்த காயம் அந்த புண்ணை வந்து நம்மள அது சரி பண்ணாம அது அந்த பாவம் வந்து சில டைம்ல பட்ட காயங்களை ஏற்படுத்திட்டு போயிடும். அந்த காயங்களுக்கு இடவேளை கூட கொடுக்காம தொடர்ந்து அதுக்கு ஆட்சி செய்ய இடம் கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா ரொம்ப டேஞ்சரஸான ஸ்டேஜ்ல இருக்குன்னு அர்த்தம். ரொம்ப டேஞ்சரஸான ஸ்டேஜ் எந்த ஸ்டேஜ் நீங்களே பாத்துக்கலாம் நான் சொல்றத வச்சு. ஏன் அது ரொம்ப நேரம் அலோ பண்ணியிருந்தோம்னா அது உள்ளுக்குள்ள இருந்துச்சுன்னா பயங்கரமா செப்டிக்கு பயங்கரமா அது முத்தி போன ஒரு நிலைமையில இருக்கும். ரொம்ப எவ்வளவு லாங்கா இருக்குதோ அது எவ்வளவு லாங்கா இருக்குதோ என்ன ஆயிருக்கும் கூட பாருங்களேன் இப்படித்தாங்க வஞ்சனை. அது வந்து சிலது நமக்கு உள்ளுக்குள்ளேயே செப்டிக் கிப்டிக் ஆயிருந்துச்சுன்னா அதுல இருக்கிற கெட்ட பிளட் அதெல்லாம் என்ன ஆகும், மற்ற பகுதிகளுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சு அது பரவ ஆரம்பிச்சு அது மற்றதெல்லாம் இன்ஃபெக்ட் ஆகி இன்ஃபெக்ட் ஆகுறது மாத்திரம் இல்ல மற்றதெல்லாம் அதுக்கு பழகி கூட போயிருக்கும். அந்த மாதிரி இந்த பரீட்சை நமக்குள்ள பல நாட்களா ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்துச்சுன்னா இதனோட விஷயம் வந்து நம்மளுடைய ஆத்மாவுடைய பல பகுதிகளுக்கு போய் நம்ம மைண்டுக்கு போய் நம்ம மனசாட்சிக்கு போய் மனசாட்சி அதுல ஒத்து போய் ஒத்து போய் ஒத்து போய் மனசாட்சி ரொம்ப அதுக்கு பழகி போனதுனால அது இருக்கிறதே கூட தெரியாம அப்படி ஒரு காரியம் நடந்தா அது குறித்து பாவம்னு ஷாக்கு கூட இல்லாம அதுக்கு ரொம்ப பழகி போய் முத்தி போன ஒரு நிலையில இருக்கலாம். அது வேறுபடுத்த முடியாத அளவுக்கு தன்னிலேயே ஒரு பாகமானபடி மனசாட்சிக்கும் ஷாக் இல்ல மைண்டும் சிந்திக்கிறது இல்லை இதனால என்ன ஆகுமோ என்ன கெடுதல் எனக்கு வருமோன்னு பழகி போச்சு மைண்டு மனசாட்சியும் அதுல பழகி போச்சு அதனால ஒரு பயமோ மிரட்டலோ இல்ல தன்னில ஒரு பாகமா பழகி போனதுனால அது முத்துன ஸ்டேஜ். ரொம்ப நாள் அது இருந்துச்சுன்னா இதுதான் பண்ணும் பழகி போவோம் நம்ம கான்சியன்ஸ் பழகி போவோம். இது பாவம் இது பயங்கரம் என்ன அழிக்குதுன்னு தெரியாம சிந்திக்க கூட சிந்திக்க முடியாம என்னல ஒரு பாகமா மாறி போச்சு. அது ரொம்ப டேஞ்சரஸான ஸ்டேஜ் பாருங்களேன். அது இயற்கையா அது அந்த பாவம் நடக்கிறது கூட நம்ம கவனிக்க முடியாத நிலைமையில போறது. யோசிச்சு பாருங்களேன் நமக்குள்ள அப்படி நடக்குது ஒரு இச்சை தானா ஓடுது அது பிடிச்சி நிக்க வைக்க அது நம்மள ஒண்ணு இயற்கையா நினைச்சுக்கிறோம். கண்ட்ரோல் இல்லாம கோபம் வருது அது தப்புன்னு கூட தெரியாம நம்மள ஒரு பாகமா மாறி அது மைண்டுக்கும் யோசிக்க முடிய மாட்டேங்குது மனசாட்சியும் குத்த மாட்டேங்குது. ஏன் அந்த விஷம் அந்த அசிங்கம் வந்து எல்லாத்தையும் பரவி ஆத்மாவை இன்ஃபெக்ட் பண்ணியிருக்கு. திஸ் இஸ் த சோல் ஸ்டேட். இதுதான் அந்த பாவம் செய்ய முடியும் ஒரு அதிர்ச்சி இல்லை இதை வந்து சாதகமா பயன்படுத்தி ஒரு இயற்கையா மாறி போச்சு. சில பேருக்கு பாத்தீங்கன்னா பொய் சொல்றோன்றது கூட தெரியாம பொய் சொல்லுவாங்க இல்லைங்களா, அவங்களுக்கே தெரியாது அது போய் போய் பழகாம அப்படியே அவங்களுக்கே தெரியாது அது தானா வரும். ஏன் மைண்டு பழகி போச்சு மனசாட்சி பழகி போச்சு அதான் சிஸ்டம் ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறார். ஆவி அசுத்தாவியோ இச்சைகளோ நம்மள ஆட்கொள்ளாதபடிக்கு மைண்டை நம்ம ஸ்ட்ராங் பண்ணணும் மனசாட்சி நமக்கு ஷாக் கொடுக்குது நம்மள எச்சரிக்குது இந்த ரெண்டு மானிட்டரும் ரீடிங்கே காட்டாத பழகி போச்சு ஷாக்கும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படியே பழகி போச்சு. ரொம்ப முத்தி போன ஸ்டேஜ் அது ரொம்ப முத்தி போன. நீங்க 8 or 7 நீங்க கிரேட் போட்டுக்கலாம் எந்த கிரேடும் ரொம்ப முத்தி போன ஸ்டேஜ் அது ரொம்ப ஆபத்தான நிலை ஆபத்தான நிலை. இப்படிப்பட்டவங்க எப்படி பரிசுத்தப்பட்டு பரலோகத்துக்கு போறது பாருங்களேன். அந்த பாவம் வந்து ஆரம்பத்துல நம்ம மைண்டை வாங்கணும் நம்ம உடம்ப வாங்கணும்னு நம்மளை வஞ்சிக்கணும் நம்மளை ஏமாத்தணும் அதெல்லாம் இப்போ அதெல்லாம் பண்ண வேண்டியதே இல்லை ஈஸியா அதுக்கு இடம் கொடுத்துரும். மைண்டும் ஓப்பன் டோரு மனசாட்சியும் ஓப்பன் டோர் இன்னுமே அது வஞ்சிக்க வேண்டியதில்லை ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை பாருங்களேன். இது ரொம்ப அது வந்து பல பல ஒரு இவர் சொல்றார் அப்படிப்பட்ட இச்சை வந்து ரொம்ப ஃபிக்ஸ்டு முத்தி போய் கா சிலதெல்லாம் நம்மள ஒரு பாகமா மாறிடுச்சுன்னா அந்த கையை எடுக்கணும் காலை எடுக்கணும் தெரியுங்களா அது பாகமா மாறிடுச்சுன்னா அது ஒண்ணுமே அந்த மாதிரி சில இச்சைகள் வந்து எத்த அத்தனை காலம் ஆண்டவர் கிருபைகளா கொடுத்து 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 உன்னை சரி பண்ணணும்னு கிருபைகளா கொடுத்தாலும் அது எல்லாத்தையும் மிஞ்சி நிக்குது, அது சரியாகல. எத்தனை வாட்டி ஆண்டவர் பராமரிப்புல சிக்ஷையா கொடுத்து 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 சிக்ஷையா சரி பண்ணணும்னு பார்த்தாரு, பல வருஷமா சரி பண்ணணும்னு பார்த்தாரு, அதையும் மிஞ்சி வந்துருச்சு. எத்தனை காலம் பிரசங்கம் பண்ணி இது பாவம், இது நீ மாறணும், திருந்தணும், மனம் திரும்பணும் சொல்லி வந்த அது எல்லாத்தையும் மிஞ்சி வந்துருச்சு. அது மிஞ்சி முத்தி நிக்குது. அதை எப்படி சரி பண்றது பாருங்களேன், 10 ஸ்டேஜா வந்துருச்சா அப்படின்னு தான் யோசிக்கணும். சொல்றேன், இதெல்லாம் ரொம்ப சீரியஸான விஷயம். மிஞ்சி வந்துருக்குது, அதை அலோவ் பண்ணிட்டோம் அவ்வளவு காலம், அதை நம்ம உணராவது ஆரம்பிக்கணுங்க. விடுதலை அப்பதாங்க கிடைக்கிறது. ரொம்ப முத்தி போச்சு, ரொம்ப முத்தி போச்சு. இத்தனை வருஷம் பிரசங்கம் என்ன மாத்தலையே, இத்தனை வருஷம் ஆண்டவர் பராமரிப்பு என்ன மாத்தலையே, இவ்வளவு இறக்கங்களை காமிச்சிருக்காரு, மனம் திரும்புதல் வரலையே இதுல இருந்து எனக்கு, அதெல்லாத்தையும் தாண்டி வந்து நின்று இருக்குன்னா எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் அது. பாவம், நான் ஒரு பிரசங்கத்தினால அது சரி பண்ணிட முடியுமா? சில பேர் அப்படித்தான், டாக்டர் கிட்ட போனானா ஒரு மாத்திரை கொடுத்தவன சரியாருனா அவர் தான் நல்ல டாக்டர். ஒரு இன்னொரு வாட்டி வர சொன்னாருன்னா அவர் டெஸ்ட் எழுதி கொடுத்தாரு, நல்ல டாக்டர். நம்ம பல வருஷங்களா வச்சுக்கிட்டு இருப்போம் வியாதிய, அப்படி சரி பண்ண முடியாது. ரொம்ப விகரஸ் அட்டெம்ட் வேணும், முத்தி போச்சு. 10 or 8 டேஞ்சரஸ் பாருங்க, அது ஒண்ணு முக்கியம். இன்னொன்னு ஒண்ணே ஒண்ணு சொல்லி முடிக்கிறேன் பாருங்களேன், இதை வச்சு பாத்துக்கலாம். எத்தனை வருஷம் இருக்கு அந்த காயம், அவ்வளோ டேஞ்சரஸ், அவ்வளோ அடம் பிடிச்சதா அது நிக்குது. ரொம்ப ஈஸியா அதை சரி பண்ண முடியாது. இன்னொன்னு, அந்த மாதிரி ஒரு இருதயம், இதுதான் ரொம்ப முக்கியமா சொல்லணும்னு நினைக்கிறேன். எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன். இப்படி வந்து அது எப்படிங்க இத்தனை காலம் முத்தி வருது அப்படின்னா, இன்னொரு காரணம் வந்து, ஒரு சில பாவங்கள் வந்து மனசுக்குள்ள இருக்குது, இருதயத்துல இருக்குன்னும் போது அந்த இருதயம் வந்து அந்த பாவத்தை எந்த அளவுக்கு நேசிச்சு அந்த இருதயமும் பாவமும் ஒத்து போய் அந்த பாவம் வந்து அந்த இருதயத்துக்கு சொல்லி முடியாத வஞ்சனைகளை கத்து கொடுத்துருது. சொல்லி முடியாத ஆயிரக்கணக்கான வஞ்சனைகளை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட கத்துக் கொடுக்க மாட்டாங்க. பாவம் நமக்கு கத்துக் கொடுக்க, நம்ம இருதயத்துக்கு கத்துக் கொடுக்குற வஞ்சனை வேற எதுவுமே செய்யாதுங்க. உங்களுக்கு தெரியுமா ஒரு வஞ்சனை சொல்றேன் பாருங்களேன், அதிர்ந்து போனேன் நானு. இப்படி ஒரு வஞ்சனை அது செய்யும். பாவம் நம்ம இருதயத்துக்கு பல காலங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும்ன்றதுக்காக வஞ்சனையை கத்துக் கொடுக்குது. என்ன, எவ்வளோ கஷ்டம், பிரச்சனை, நான் இப்படி இருக்கிறேனே, மோசமா இருக்கிறேனே, பாவத்தில் இருக்கிறேனே, நரகத்துக்கு தானே போவேன்ற பாவங்கள் இருந்தாலும் அந்த பாவத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு அது கொடுக்குற வஞ்சனை என்னன்னா, அந்த பாவத்தை ஒன்றும் பண்ணாம மற்ற இருதயத்தில் இருக்கிற இடங்கள் ஆதாரங்களை தேடுது, என்கிட்ட அவ்வளவு பெரிய பிரச்சனை இல்லைன்றத தன்னை நிரூபிச்சுக்கிறதுக்கு என்னன்றத விளக்கி காட்டுறேன். என்ன, என்கிட்ட இப்படி பல பிரச்சனை இருக்கு, என்ன சாப்பிட்டு இருக்கு, என்ன நரகத்துக்கு இது கூட்டு போயிரும்ன்ற இது ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. அதை அழிக்கலன்னா நீ இந்த சாகத்தான் போற நரகத்துக்கு. ஆனா நான் அவ்வளவு மோசம் இல்லை, நான் அவ்வளவு பயங்கரம் இல்லை, நான் எப்படியும் பொழைச்சுக்குவேன். ஏன், மற்ற ஆதாரங்களை தேடுறது இருதயத்தில், இதை அப்படியே வச்சுக்கிட்டு இதை கொல்லணும், இதை கொல்லாம அதை அப்படியே வச்சுக்கிறதுக்கு, அதை அட்ஜஸ்ட் பண்றதுக்கு மற்ற ஆதாரங்கள், எப்படிப்பட்ட ஆதாரங்கள், இதுக்கு தாங்க நம்ம ஊர்ல மேல் பார்வையான கிறிஸ்தவம் பரவி இருக்கிறது. எப்படிப்பட்ட ஆதாரங்கள், உதாரணத்துக்கு ஒரு ஆதாரம், இத பாவத்தை கொல்லாம இதெல்லாம் செய்யாம ஒரு வேதத்துல கடவுளை துதிக்கிறதுன்னு இருக்கு இல்லைங்களா, கடவுளை பிரேஸ் பண்றது, அவரை ஸ்தோத்தரிக்கிறது, அவரை பாடுறது, துதிக்கிறது வந்து வேதத்துல ரொம்ப நல்ல காரியம்னு போட்டிருக்கு இல்லைங்களா, அதிசயமான காரியம், ஆசிர்வாதமான காரியம், துதிக்கிற காரியம், அது நல்லது இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது, ரொம்ப நல்ல காரியம். ஆனா அதுக்கு இன்னொரு நன்மையும் இருக்கு, அது ஒரு பரிசுத்தமான நம்ம பாவத்தை கொண்டுகிட்டு வளர்ந்து போயிட்டு இருந்தோம்னா அது ஆழமா ஆண்டவரை வர்ஷிப் பண்ண முடியும். சத்தியத்தின் ஆழத்துல நம்ம ஆண்டவர், நம்மளுடைய வர்ஷிப் எல்லாம் வெறும் சென்டிமெண்டலா இருக்காம கண்ணில் தண்ணியும், வெறும் சென்டிமெண்ட், டீப் ஸ்பிரிச்சுவாலிட்டி நமக்கு இருக்க முடியும், ஆழமா ஆண்டவரை வர்ஷிப் பண்ண முடியும். அப்படி ஆண்டவரை வர்ஷிப் பண்ண முடியாம இது என்ன பண்ணுதுன்னா, இது இந்த மாதிரி ஆண்டவரை வர்ஷிப் பண்ணோம்னா இன்னொரு எஃபெக்டும் இருக்கு, நம்ம இதயத்துல இருக்கிற பாவத்தை நமக்கு காமிக்காம அந்த பாவத்தின் சோதனைகளை குறைச்சி நம்ம ரொம்ப ஆண்டவருடைய உண்மையான பிள்ளைகன்ற ஃபீலிங் நமக்கு கொடுக்கற, இதை கொல்லாம வர்ஷிப்பு, பாடுகள், ஆனந்தம், வாக்குத்தத்தங்கள், ஸ்தோத்திரங்கள் அப்படின்னே பேசிக்கிட்டு இருக்கும் போது இது உள்ளுக்குள்ள இருக்குது விஷம். இந்த விஷம் இருந்தாலும் நான் ஆண்டவருடைய உண்மையான புள்ள, ஏன் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன், பாடுகிறேன், என் உள்ளத்தோடு ஆண்டவரை துதிக்கிறேன், வர்ஷிப் லீடர்ஸ், ரெண்டு பொண்டாட்டி கூட இருப்பாங்க, ஆனா ஒன்னு ரொம்ப பக்தியா இருப்பாங்க, ரொம்ப பக்தியா இருப்பாங்க. ஏன் எப்படி இருக்க முடியுது? இதுதாங்க பாவம் அந்த இதயத்துக்கு சொல்லி கொடுக்கற வஞ்சனை. துதி ஸ்தோத்திர கீதங்கள் பாடல்கள் அப்படியே இமோஷனலா பாடி ஸ்தோத்தரிச்சு கைத்தட்டி ஆனந்த ஆர்ப்பாட்டம் பண்ணா அதனோட எஃபெக்ட் என்ன தெரியுமா? அந்த பாவத்தினுடைய டெம்டேஷன் அது குறைச்சிடும். அந்த பாவம் அவ்வளவு தற்காலிகமான ஒரு இலைப்பாறுதல் அது கொடுக்க முடியும். புரியுதுங்களா? உண்மையான கடவுளுடைய பிள்ளைன்ற ஒரு அஷூரன்ஸ் அது கொடுக்க முடியும். அப்படி ஒரு மேல்பார்வையா பண்ணும்போது பாருங்களேன், அது தாங்க இது பாவம் இதயத்துக்கு சொல்லி கொடுக்கிற வஞ்சனங்க. எல்லாமே நல்லா இருக்குது, நீ அவ்வளவு மோசம் இல்ல, அவ்வளவு பயங்கரம் இல்ல, பாவத்தை கொல்லாம இப்படி செய்யறது ஏன்? இது ஒரு தற்காலிகம். அந்த மனசாட்சி எதுக்காக கதறுது? அந்த மனசாட்சி கதறுது அந்த பாவத்தை நீ அழிக்கணும்னு. அந்த பாவத்தை அழிச்சே ஆண்டவர் வாக்கு தத்துவத்தை கீழ்படியாம துதி ஸ்தோத்திரத்தினாலையும் தப்பான துதியினாலையும் தப்பான ஒரு சபையை அட்டன் பண்றதுனாலையும் நான் சபைக்கு ஒழுங்கா போறேன் இல்ல ஜபம் பண்ண, நம்மளையும் அப்படி இருக்கலாம் இல்லைங்களா? என்கிட்ட அப்படி இருக்க விஷயம் இருக்கு, என்ன அழிச்சுக்கிட்டு இருக்கு, அது நரகத்தான் என்ன கூட்டு போவோம் இல்லாம மத்த ஆதாரங்களை பாருங்க. நான் ஒழுங்கா சர்ச்சுக்கு போறேங்க, நான் ஒழுங்கா கம்யூனியன் எடுக்கிறேங்க. இது இருந்தா நீ கம்யூனியன் எடுத்தாலும் சர்ச்சுக்கு போனாலும் என்ன பைபிள் படிச்சாலும் என்ன பண்ணாலும் நரகத்துக்கு தான் போவனி. அதான் மனசாட்சி நமக்கு சொல்லுது. ஆனா அந்த மனசாட்சி வாயை நம்ம அடைக்க முடியும் மத்த ஆதாரங்களை வச்சு. அது ஒரு ஒரு வாட்டியும் சொல்லும் போது நான் இது பண்றேனே அது பண்றேனே ஸ்தோத்திரம் செலுத்துறேன், 24 மணி நேரம் ஸ்தோத்திரம் எதுக்கு? அதெல்லாம் முடிஞ்சு பாருங்களேன், அங்க இருக்கிற பிரச்சனையை அடக்கிறதுக்கு, அந்த மனசாட்சி அடக்கிறதுக்கு பாருங்க. இதுதான் வஞ்சனங்க. ஐயோ அந்த மனசாட்சி நம்மளை கடிந்து கொள்ளும் போது ஆவியை கொண்டு பாவத்தை கொள்றத விட்டுட்டு இதெல்லாம் இது வந்து கடவுள் நம்ம மேல போடுற அந்த பாரத்துல இருந்து நம்ம நம்மளா விடுபட்டுக்கிறதுக்கு செய்யற சொல்லி பாவம் சொல்லி கொடுக்கிற வஞ்சனைகள், பாவம் சொல்லி கொடுக்கிற வஞ்சனைகள். அது எப்பொழுதும் பாருங்க எந்த அளவுக்கு நம்ம ரொம்ப ஸ்தோத்திரம் துதியில அப்படி இப்படி ஸ்தோத்திரத்துல ரொம்ப இருக்கிறோமோ பாவத்தை நம்ம அப்பப்ப செஞ்சுக்கிட்டு கூட ரொம்ப அஷூரன்ஸ்ல வாழலாம், ரொம்ப அஷூரன்ஸ்ல. ஏன்னா அது தற்காலிகமான மனசாட்சி பாரத்தை குறைக்குமே தவிர மெய்யான சமாதானம் அது கொடுக்க முடியாது. நிரந்தர சமாதானம் பாவத்தை கொள்றதுனால வருது இல்லையா, அந்த சமாதானம் அது கொடுக்க முடியாது பாருங்களேன். அதுக்குதான் ஒருத்தர் சொல்றாரு, இப்படி பண்ணித்தான் மனிதர்கள் என்ன பண்றது, ஒரு சீப்பான மனசாட்சி அமைதலா இருக்கிறத போய் தெய்வ சமாதானமா எண்ணுகிறார்கள். மனசாட்சி குத்துறது இல்ல, ஏன்னா துதிச்சுட்டோம் ரொம்ப ரொம்ப ஸ்தோத்திரம் பண்ணிட்டேன், ரொம்ப ஜபம் பண்ணிட்டேன், சபைக்கு போயிட்டு வந்துட்டேன், அது ஒரு மனசாட்சி குத்து மறந்து போச்சு. அது வந்து தேவ சமாதானமாய் வஞ்சித்துக் கொள்ளுகிறார்கள். மெய்யான தேவ சமாதானம் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் வந்து பாவத்தை கொள்றதுனால தான் வருகிறது. பாருங்களேன் இது யார் செஞ்சது? ஒரு உதாரணத்துக்கு இஸ்ரவேல் ஜனங்களே, இயேசு வந்து அவங்களை கடிந்து கொள்றார், பயங்கர பாவத்துல இருக்கீங்க, நீங்க பாவத்துல இருந்து வெளியே வரணும்ன்றார். அவங்க என்ன பண்றாங்க? அவங்க பாவத்தை பார்த்து கொள்ளாம என்ன சொல்றாங்க, வேற ஆதாரங்கள் தேடுறாங்க. நாங்க ஆபிரகாமினுடைய பிள்ளைகள், நீர் எப்படி எங்களை பார்த்து பாவத்துக்கு அடிமை என்று சொல்லலாம், நாங்கள் எப்பொழுதும் ஒரு காலம் யாருக்கும் அடிமை இல்லையே, ஆபிரகாம் பிள்ளைகளாச்சே அப்படின்னாங்க. அதை பார்த்துட்டு என்ன, கடைசியில நரகத்துக்கு தான் போனாங்க அவங்க. நல்லா துதிக்கிறவங்க தான், நல்லா ஸ்தோத்திரம் பண்றவங்க தான், பைபிள ரொம்ப படிக்கிறவங்க தான், பாவத்தை கொல்லாம நரகத்துக்கு தான் போனாங்க, பயங்கர அழிவு. ஆகவே நம்ம இதோடு முடிப்போம். மனசாட்சியை டபாய்க்காம பொய்யான சமாதானத்துக்கு தற்காலிக சமாதானத்துக்கு நம்ம மயங்கி போவாமல் உண்மையான ஆண்டவருடைய சமாதானம் பரிசுத்தம் நமக்கு வேணும்னா இந்த மாதிரி அதை செய்யற ஜபம் பண்ற அதை பண்ற துதிய பண்றேன்னு மனசாட்சி அடக்கிறத விட்டுட்டு நான் சபைக்கு போற அதுக்குன்றது பாவத்தை டீல் பண்ண ஆரம்பிங்க, வியாதியை டீல் பண்ண ஆரம்பிங்க, முத்தி போவோம். இப்பவே இவ்வளவு வஞ்சனா இது சொல்லி கொடுக்கறது யாரு? பாவம் தாங்க. இத நீ என்னையும் வச்சுக்கலாம், சபைக்கும் போயிடலாம், துதியும் பாடிடலாம், என்னையும் நீ வச்சுக்கலாம், ரெண்டுமே உனக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்மள ஏமாத்துறது அந்த பாவம். இந்த மாதிரி பல காரியங்கள் சொல்லி கொடுக்குது. இது ஒண்ணு பார்த்து நம்ம முடிப்போம். இதுக்குதான் மேல்பார்வையான கிறிஸ்தவம் நம்ம ஊர்ல அதிகமா இருக்கிறது. சரி, நம்ம இதோடு முடிப்போம், நமக்கு நேரம் ஆயிடுச்சு. தொழில் ஆண்டவர் இந்த பாடத்தை நமக்கு அழமா சொல்லித்தரணும், ஜெபம் பண்ணுவோம்.